நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம் துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
பிரியமானவர்களே, இந்த எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போவது மிக உறுதி. இன்றைக்கும் தேவன் நம் மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அவருடைய தாசன் பாஸ்டர் பிரேம்குமார் ஜெர்மனியில பெர்லின் என்ற இடத்தில மையமாக கொண்டு அவர் ஊழியம் செய்து வருகிறார். தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு தேவ தாசன். இன்றைக்கும் அவர் நம்முடன் இணைந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
உங்களுடைய குரலை கேட்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்.
உங்கள் குரலை கேட்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன்.
வண்டர்ஃபுல். ஜெர்மனி என்று சொல்லும் பொழுது பொதுவாக நமக்கு தெரியாத ஒரு பாஷை ஜெர்மனி பாஷை என்று யோசிக்க தோன்றும். ஆனா இப்படி ஒரு அழகான தமிழ்ல நீங்க பேசுவதை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே உள்ளம் துள்ளி மகிழ்கிறது.
நான் உண்மையிலே ஜெர்மனி வந்த போது நான் மிஸ் பண்ணது தமிழ் லாங்குவேஜ் தான். எனவே கிலோ கணக்காக இந்தியாவில் இருக்க எல்லா கான்டிமெண்ட்ஸும் வாங்கி கொண்டு வந்தோம். ஆனால் இப்போது நிறைய கடைகள் இருக்கிறது, அவைகளை எல்லாமே கிடைக்கிறது.
வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். சோ ஜெர்மனியில ஒரு சிறந்த உணவு வகைன்னா என்ன பாஸ்டர், உங்களுக்கு பிடித்த உணவு வகைன்னு சொல்லுவோமே?
ஜெர்மனி மக்கள் விரும்பி உண்பது நாங்கள் இங்க ஸ்வைன ஷ்னிட்ஸல் und கட்டஃபல் என்று சொல்லுவோம். அதாவது உருளைக்கிழங்கையும் அதனோட கூட பொரித்த பனியற்ற, பனியற்ற என்பது காங்கிலத்திலே இட்ஸ் மேரினேட்டட், மேரினேட்டட் போர்க். இவைகள் தான் மிக நம்பர் ஒன் என்று சொல்லுவார்கள் இங்கே.
மிகுந்த சந்தோஷம். ஐ திங்க் ஜெர்மனியில இருந்து நீங்க தான் முதல் என்று நான் யோசிக்கிறேன். உலகத்தின் பல பாகங்களிலும் இருந்து தேவன் தன்னுடைய தாசர்களையும் தன்னை தொழுது கொள்கிறவர்களையும் கொண்டு வந்து இணைத்தார். சாட்சிகளை பகரும்படியாய், வேத சத்தியங்களை பகரும்படியாய் ஜெர்மனியிலிருந்து கர்த்தர் முதலாவதாக உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்.
நன்றி.
இப்ப நீங்க எவ்வளவு இயர்ஸா ஜெர்மனியில இருக்கீங்க பாஸ்டர்?
நான் 1988 ஆண்டிலே இங்க வந்தேன் குடும்பத்தோட கூட. சோ 22 ஆண்டுகள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் வந்தால் 23 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது.
வண்டர்ஃபுல். இப்ப அந்த தேசத்துல ஊழியம் செய்வது உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய அனுபவம் என்ன?
உண்மையிலேயே சகோதரர் சொல்ல போனால் நான் இங்க ஊழியம் செய்ய வரவில்லை, படிப்பதற்காக வந்தோம்.
என்னுடைய
மனைவி அவர்கள் அக்ரிகல்ச்சரல் ஜெனட்டிக்ஸ்ல PhD செய்தார்கள் இங்கே. நான் பேங்கிங் படித்தேன், நான் இந்தியாவில் பேங்க்ல வேலை செய்த இங்கே வந்தோம், பேங்கிங் படித்தேன் நான். படிக்காத பிறகு ஒரு பேங்க்லே நான் பயிற்சி எடுத்து வேலையும் எனக்கு கிடைத்தது. அதற்கிடையில் எனக்கு ஒரு இருதய ப்ராப்ளம் வந்தது. ஆனா அது ஒரு பகுதி தான் என்று சொல்ல வேண்டும். இன்னொரு பகுதியை சொல்ல போனால், நான் இங்கே பல தமிழ் மக்கள் இலங்கையில் நகதிகளை வந்து அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது கருத்தை எனக்கு ஊழிய வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா என் உள்ளத்துல ஏற்ற ஆரம்பித்தார். அப்போது என் அறியாமலே ஊழியத்தினுடைய ஈர்ப்பு எனக்குள்ள வருவதை கண்ட பிறகு 91 ஆண்டிலே நான் இந்த ஊழியத்திற்கு என்னை முற்றமாக கும்பா சில தீர்க்கசனங்கள் இருந்தன. அதுல ஒன்று என்னவென்றால், ஒரு அமெரிக்கன் லேடி இங்கே அவர் தீர்க்கதரிசி, அவளிடம் ஜெபிக்க என் மனைவி சேர்ந்தார்கள். அவளுக்கு என்னையும் தெரியாது, எங்களை பற்றி எங்கள் ஊழியர் ஒன்றுமே தெரியாது, என் மனைவியும் தெரியாது. கண்ணை மூடிக்கொண்டே இருந்தவர்கள் என் மனைவி உள்ளே நுழைகிற போது அவர்களாக தீர்க்க சொன்னார்கள், இங்கே வருகிற ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரனை குறித்து அதிகமாய் துக்கத்தோடு இருக்கிறாள், கவலைப்படாத உங்கள் சகோதரனுடைய காரியத்தை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார், ஆனால் உங்கள் கணவனை பற்றிதான் கர்த்தர் கவலைப்படுகிறார், அவர் ஊழியத்துக்கு தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய மனைவி வந்து சொன்ன போது எனக்கு ஒரே ஷாக். நான் சொன்னேன், அதெல்லாம் வேண்டாமா, இப்ப நான் வந்து படிக்க வந்து படிப்பு முடிச்சு திரும்பி போயிடும் என்று சொல்லி சொன்னேன் நான். பிறகு 91 பிப்ரவரி மாசத்திலே நான் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன் பாத்கந்தர் சைம் என்ற இடத்திலே. அந்த கான்ஃபரன்ஸ் போன போது அங்கே 250 வெள்ளைக்காரர்கள் வந்திருந்தார்கள், பல தேசிய சார்ந்தவர்கள் ஐரோப்பாவிலே. அதுல இந்த நம்முடைய பிரவுன் பீப்புளே நாங்கள் ஒரு 6 பேர் போயிருந்தோம் இங்கிருந்து.
கான்ஃபரன்ஸ் was it a conference ரிலேட்டட் டு த கிறிஸ்டியன்
ஸ்பிரிச்சுவல். ஆமா, ஆவிக்குரிய ஒரு கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸ்ல இங்கிருந்து எங்களுடைய ஜெர்மன் சர்ச்சுங்களை அனுப்பி இருந்தார்கள். அப்ப நாங்கள் ஒரு பிரேயர் குரூப்பா இங்க ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருந்தோம். எனவே ஜெர்மன் சர்ச்சில் அனுப்பின போது நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். கிங் கோச் மினிஸ்ட்ரிஸ் அந்த ஊழியக்காரர் டேவிட் என்று பெயர் நினைக்கிறேன், அவர் திடீரென்று பிரசங்கிப்பதை நிறுத்திவிட்டு அவர் சொன்னார், அங்கிருந்து வந்திருக்க அந்த எல்லா நண்பர்களும் நீங்க நில்லுங்கள், எங்களை கரத்தை காட்டினா நாங்கள் எழுப்பி நின்றோம். நின்றபோது அவர் சொன்னா, தே ஆர் லைக் பீசஸ் ஆஃப் பசில்ஸ் and they should be in the proper places by themselves. When they are together, they complete the meaning. என்று சொல்லி பிறகு என்னை குறிப்பாய் சுட்டி காட்டி அவர் சொன்னார், look at him, he is a bank manager by profession, but he is a part of God's plan. ஏப்ரல் மாசத்திலே 14ஆம் தேதி தமிழருடைய திருநாள் அது. அந்த நாளிலே ஒரு கூட்டத்திலே நான் என்னை முழுதுமாய் ஆண்டவர் கூடியத்திற்கு நான் ஒப்பு கொடுத்தேன். சாதாரணமா என் மனைவியை கன்சல்ட் பண்ணால் நான் முக்கியமான டெசிஷன் எடுத்ததில்லை, ஆனால் மனைவியை கன்சல்ட் பண்ணாமல் எடுத்த முதல் முக்கியமான டெசிஷன் நான் ஊழியத்திற்கு வந்தது. ஆனால் மனைவி இதை குறித்து மிகவும் அதிகமாய் சந்தோஷப்பட்டார்கள். கத்தடி கருவினாலே நீங்கள் கேட்ட கேள்வி, ஊழியம் செய்வது கஷ்டமா என்று, உண்மையிலே நான் என்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டும் என்றால், நீங்களும் மேனேஜ்மெண்ட் படித்தவர்கள், இன்ஜினியரிங் படித்தவர்கள், நம்முடைய பேக்ரவுண்ட் டு ரன் அன் ஆர்கனைசேஷன் இஸ் வெரி வெரி ஈஸி. ஏனென்றால் அங்கே சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் ஊழியத்தில் வருகிற போது அங்கே the law doesn't work, only grace has to sustain us. சோ ஊழியங்கள் அவ்வளவு லகுவல்ல. நான் பல காரியங்களை கற்றுக்கொண்டேன் ஊழியத்திலே. அதுவும் ஜெர்மனி என்பது ஒரு கடினமான ஒரு இடம் இங்கே ஊழியம் செய்வதற்கு. அதுவும் பெர்லின் பட்டணம் பார்க்கிற போது, இங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பர்கமம் என்கின்ற வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்ட அந்த ஏழு சபையாகிய பெர்கமோ, அங்கிருந்த ஒரு சாத்தானுடைய ஒரு பீடம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது பெர்லின்ல. அது எப்படி என்று கேட்டால், அது ஜெர்மன் மக்கள் அகழ்வாராய்ச்சியில மிகவும் அதிகமாக ஆர்வம் கொண்டவர்கள், விசேஷம் பணக்காரர்கள்.
அதாவது அகழ்வாராய்ச்சி என்று சொன்னால் archaeology இல்லையா?
archaeology, yes, you are okay, fine. archaeology. எனவே அவர்கள் சென்று அப்படி ஒருவர் சென்று அங்கிருந்து தோண்டி எடுத்து பழைய பாபிலோனிய சில கட்டடங்களையும் அதோட சின்னங்களையும் அதோட கூட இந்த பெர்கமோ பலிபீடத்தையும் கொண்டு வந்து இங்கே நட்டு விட்டார்கள். அது ஜியஸ் உடைய ஒரு இட்ஸ் ஜியஸ் ஆல்டர் என்பார்கள். ஜியஸ் என்கின்ற அந்த தேவதைகளுக்கு தேவனுக்கு மக்களை கன்னிப்பெண்களை பலி கொடுத்த ஒரு பலிபீடம். அது வந்த பிறகுதான் இங்கே சாபம் என்று பைபிள் ஸ்காலர் சொல்கிறார்கள். என்னுடைய டானியல் புத்தகத்தில் அந்த படத்தை நான் நினைத்திருக்கிறேன். இதை பார்த்து சொன்னால், அந்த இடத்திலே அதை வைத்த பிறகுதான் முதல் வேர்ல்டு வார் வந்தது, ரெண்டாவது வேர்ல்டு வார் வந்தது, யூதருடைய கொலை நடைபெற்றது, இன்னும் இந்த லவ் பெரேட் என்று சொல்லுகின்ற அருவறுப்பான ஊர்வலங்கள் அவைகள் வந்தது. இப்படி பல்வேறுபட்ட காரியங்கள் வந்ததற்கு அது காரணமாக அமைந்தது என்று சொல்வார்கள் பைபிள் ஸ்காலர்ஸ். எனவே இதை பார்க்கிற போது உண்மையிலே பெர்லின்ல ஒரு பெரிய ஒரு சாபம் போல ஊழியங்கள் பலவிதமான போராட்டங்களை கடந்து செல்கின்றன. இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், பாஸ்டர் யங்கிஷ் அவர்கள் உலகத்தில் மிகப்பெரிய சபை, அவருடைய சபைக்கு நான் சென்றிருக்கிறேன். ஆனால் அவருடைய சபை கூட இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சின்ன சபைதான், ஒரு 100-150 பேர் தான் இருப்பார்கள். பலமுறை உடைத்த சபை, கொரியன் சபை என்று சொல்லலாம், 16 சிறு குட்டி சபைகள் இருக்கின்றன. அப்படின்னா மிகப்பெரிய ஊழியங்கள் கூட இங்கே போராட்டத்தை சந்திப்பதற்கு ஒரு காரணம், இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருந்த ஒரு பூமியே காணப்படுகிறது. பாஸ்டர் யாங்கிச்சோ வந்திருந்த போது சொன்னார், கொரிய தேசத்திலே ஒரு அமெரிக்க பிரீச்சர் வந்து பிரீச் பண்ணின போது ஆயிரக்கணக்கிலே சோல்ஜர்ஸ் ரட்சிக்கப்பட்டார்களாம். அப்ப அவர் சொன்னார், இதே பிரசங்கத்தை போன வாரம் பெர்லின்ல பண்ண ஒரு புழுபூச்சி ரட்சிக்கப்படல, என்ன காரணம் என்று கேட்ட போது யாங்கிச்சோ சொன்னாராம், நாங்கள் எங்களுடைய வானத்தில் இருக்க எல்லா பொல்லாத சேனையும் ஜெர்மனி விரட்டிட்டோம், மேபி தே ஆர் ஆல் சிட்டிங் அபோ பெர்லின், செக்அப் பண்ணி பாருங்கள் என்று சொன்னார். ஆனா கத்த கிருபினாலே அவ்வளவு கடினத்தின் மத்தியிலே பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகுது போல தேவனுடைய கிருபை எங்களை பெருகுது நாங்கள் பார்க்கிறோம். இந்த கடந்த வருஷம் ஆரம்பத்தில் மிக கடினமான பாதை வழியா நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் தேவன் அவருடைய கிருபையின்படியே எங்களை ஆசீர்வித்துக் கொண்டு வருகிறார். பெர்லினை உண்மையிலேயே நான் பெர்லினுக்கு வரவில்லை என்றால் அமெரிக்காவில் போய் எங்கேயாவது யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா இருந்திருப்பேன். கத்தர் இங்கே கொண்டு வந்த அப்படின்னா அடித்து உடைத்து தம்முடைய ஊழியத்திற்கு என்று உருவாக்கி இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் பாஸ்டர். நீங்கள் ஊழியத்திற்கு வந்த விதத்தை குறித்து கூறினீர்கள். ஆனால் நீங்கள் பிறந்து வளர்ந்தது ஒரு கிறிஸ்தவ குடும்பமா, கிறிஸ்துவை அறிந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தீர்களா?
நான் பிறக்கின்ற போது எங்கள் குடும்பம் கிறிஸ்துவை அறிந்திருந்தது. ஆனால் என்னுடைய தகப்பனார் பூர்வீகத்திலே ஒரு மேனன் மலையாள குடும்பத்தை சார்ந்தவர். அவர்கள் பூர்வீக இந்துக்கள், ஸ்டான்ச் ஹிந்துஸ். அவர்கள் வீட்டிலேயே கோயில் இருக்கிறது, பெரிய பணக்காரர்கள் வீட்டிலே கோயில் எல்லாமே இருக்கிறது. ஆனால் 21 வயசுல தகப்பனுக்கு 2 நுரையீரலும் பாதிக்கப்பட்டு அப்போது அவர் இராணுவத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார், ராயல் ஆர்மி. அந்த இரு நுரையீரலும் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே டபுள் நிமோனியா கண்டு அந்த நாட்டில் பென்சில் அப்போதான் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். ஆனால் இவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத நிலையிலே பிண அறையிலே போட்டு விட்டார் பார்ச்சரியில, திங்கிங் ஹி வில் டை இன் ஃபியூ மினிட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். அப்போது அங்கே வந்த ஒரு விசிட்டர், ஒரு ஊழியக்காரர்கள் ஒரு விசிட்டர், யாரோ விசுவாசி, இன்றைக்கு அவருடைய பேர் தெரியாது, அவர் அங்க டாக்டர்ஸ்ட பர்மிஷன் வாங்கி அந்த பிண அறைக்குள்ளே சென்று என் தகப்பன் மீது கரத்தை வைத்து ஜெபித்த போது என் தகப்பன் உடல்ல சலனம் ஏற்பட்டு பிறகு ஜெனரல் வார்டுக்கு மாற்றி சில நாட்டில் அவர் டிஸ்சார்ஜ் ஆனார். இது இயேசுடைய முதல் தொடுதலா அவர் வாழ்க்கை. ஏன்னா அது வரைக்கும் கிறிஸ்தவ வாசனைப்படாத ஒரு குடும்பம் வந்து கிறிஸ்தவ பற்றி ஒன்றுமே தெரியாது. அதன் பிறகு அப்பா வேர்ல்டு வார்ல இரண்டாவது உலக போர்லே இஸ்ரேலுக்கு போயிருந்தார். அந்த இடத்துல இயேசு பிறந்த பெத்லகேமை பார்த்தார், இயேசு வளர்ந்த நாசரேத்துக்கு சென்றார், இயேசு ஊழியம் செய்த கலிலியாவை கண்டார், இயேசு வைக்கப்பட்ட காலியான கல்லறையை பார்த்தார். அவர் சொன்னார், என்னுடைய தெய்வங்களுக்கெல்லாம் புராணங்கள் இருக்கிறது, வரலாறு இல்லை, ஆனா இந்த தெய்வத்துக்கு வரலாறு மட்டுமல்ல வரலாற்று சின்னங்களாகிய இந்த புராதன சின்னங்கள் இருக்குது என்று சொல்லி அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இதான் இந்த அப்பாவுடைய பின்னணி. அதன் பிறகு என் தாயாரை மணந்தார். தாயார் வேதராய சாஸ்திர குடும்பத்தை சார்ந்த அவள் ஆறாவது தலைமுறையில கிறிஸ்தவர்கள். நான் பிறந்த போது கிறிஸ்தவனாக வளர்க்கப்பட்டேன், ஆனால் விசுவாசியாக அல்ல. நான் மறந்திருக்கிறபடி ரட்சிப்பு என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம். 13 வயசு நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அது ஏற்றுக்கொண்டது ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரலாறு. நான் எஸ் பிரதர்
சொல்லுங்க பிரதர், அதை நீங்க கூறினீங்கன்னா.
நான் நார்த் இந்தியால இருந்து டெல்லியில் நாங்கள் வளர்ந்தோம், டெல்லி பூனாவிலே. நான் படித்ததெல்லாம் ஹிந்தி, இங்கிலீஷ், மராட்டி லாங்குவேஜில் படித்து விட்டு தமிழோட வந்தபோது தமிழ் தெரியும் எங்களுக்கு, ஆனால் தமிழை சிறப்பாக கற்றுக்கொண்டு நான் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போது நான் வாசித்த ஆரம்ப புத்தகங்களில் ஒன்று கார்ல் மார்க்ஸுடைய தாஸ் கேபிட்டல், மூலதனம் என்று தமிழ்ல வாசித்தேன், தமிழ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அதை பார்த்த போது என் உள்ளம் வந்து புரிஞ்சதோ புரியலையோ, பட் ஐ வாஸ் அட்ராக்டட் மோர் டுவர்ட்ஸ் கம்யூனிசம். அந்த நிலையிலே கர்த்தர் அதே வருஷத்தை என்னை சந்தித்தார். என்னுடைய சகோதரம் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட அவர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், பாஸ்டர் பிரபாகரன் என்று அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையிலே பா சுந்தரமையா அவர்களுடன் ஊழியம் செய்தவர்கள், இப்போது அமெரிக்காவில் இருக்க ஊழியம் செய்தார். அவர் தான் முதலாக ரட்சிக்கப்பட்டார். அதன் பிறகு அடுத்த வாரம் நான் அவரோடு சென்று ஆலயத்தில் ஜெபிச்ச போது கர்த்தர் என்னையும் தொட்டு என்னையும் ரட்சித்தார். இதுதான் என்னுடைய கிறிஸ்தவ பின்னணியம்.
வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். பாஸ்டர், ரொம்ப அருமையாக நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப ஆச்சரியமாக அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோடு சேர்ந்து ஜெர்மனியில் இருக்கிற சூழ்நிலை என்ன, எதனால் ஊழியம் கடினமாக இருக்கிறது, இப்படி பல காரியங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல், வெரி ஹெல்ப்ஃபுல், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது பாஸ்டர். ஸோ இப்போ அங்கே பெர்லின்ல இப்போ எப்படி யங் பீப்புள் மத்தியில இருக்கிற தாகம் எப்படி இருக்குது ஆண்டவர் மேல?
அதாவது இங்கே பார்க்கிற போது, நான் வந்த போது பார்த்ததுக்கும் இப்போது பார்ப்பதற்கும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆலயத்து பொருள் மிக குறைவாய் காணப்பட்டார்கள். பெர்லின் நான் வந்தபோது செல்வம் கொழிக்கும் சீமையாய் இருந்தது, ஐரோப்பாவுடைய தலைநகர் என்று சொல்வார் அந்த நிலையில பெர்லின் கொடிகட்டி பறந்தது. அதன் பிறகு எனவே பணம் எல்லாம் கிடைத்தபடினாலே அவர்கள் கடவுளை தேடாத ஒரு நிலைக்குள்ளே மக்கள் பொதுவாக இருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு இரண்டு ஜெர்மனியும் இணைந்த பிறகு பொருளாதார சரிவை நாங்கள் சந்திக்க ஆரம்பித்தோம். ஏனென்றால் கிழக்கு ஜெர்மனி எங்களை காட்டிலும் ஒரு தலைமுறை கீழே இருந்தது. அது கம்யூனிஸ்ட் தேசமாக இருந்தபடினாலே வளர்ச்சி மிக குன்றிய ஒரு நாடாக இருந்தது. ஆனால் மேற்கு ஜெர்மனியும் பொருளாதாரத்தில் சிறந்திருந்தது. ஆனால் இப்ப கிழக்கு ஜெர்மனி இணைந்த பிறகு கிழக்கு ஜெர்மனி முன்னேற்றிக்கு விட ஏராளமான பொருள் இங்கிருந்து பணம் அங்கே சென்றபடியினாலே தட்ஸ் அன் ஒயிட் எலிஃபென்ட் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அப்படியாக அதனாலே பொருளாதார சரிவு ஏற்பட்டு, ரெண்டாவதா குளோபலைசேஷன் உங்களுக்கு தெரியும், அதோட கூட ஐரோ நாணயம் வந்தது எங்களுக்கு பெரிய ஒரு அடி. ஏனென்றால் மார்க் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஐரோ வந்த பிறகு, ஐரோ யூரோ என்று நீங்கள் சொல்லுங்க, யூரோ வந்த பிறகு பல தேசங்கள் பிரச்சனைக்குள்ளாயின. இப்போது நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த தேசங்களுக்கு பிக்ஸ் என்று சொல்லுவார்கள். போர்ச்சுகல், அயர்லாந்து, கிரீஸ் அண்ட் எஸ் ஃபார் ஸ்பெயின், பிஐஜிஎஸ், இந்த நான்கு தேசங்கள் இப்போ ஏற்கனவே இந்த ஐரோ நிமித்தம் அந்த போராட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீர்கள். இப்போது மற்ற தேசங்களும் அது நிமித்தமாக பாதிக்கப்பட்டு இப்படி பொருளாதார பிரச்சனைகள் இந்த தேசத்தை பாதித்திருக்கின்றன. ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் காரியம் என்னவென்றால், இப்போது இங்கே எங்களுடைய மினிஸ்டர்ஸ் லாஸ்ட் இயர் இந்த குளோபல் டிப்ரெஷன் வந்தபோது கால் மாசை வாங்கி படிக்க ஆரம்பித்தாள். ஏன்னால் நம்ம பொருளாதாரத்தில் எங்கேயோ பிழை விட்டு விட்டோம் என்று சொல்லி தே வாண்டட் டு இம்ப்ரூவ் தி எக்கனாமிக்ஸ் அண்ட் மெட்டீரியல் இந்த ஃபிலாசபிக்குள்ளே போய் பார்த்தார்கள். அதே சமயம் கத்தர் கிருபையால எங்களுடைய சான்சலர், சான்சலர் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஈக்குவல், அவர்கள் ஒரு மிஷினரியுடைய மகள் ஏங்கலா மெர்க்கல் என்பவர் ஒரு ஒரு சயின்டிஸ்ட். அவங்க அவங்களுடைய அப்பா இங்கிருந்து கிழக்கு ஜெர்மனிக்கு மிஷினரியாய் சென்றவர். அங்கே அவள் பிறந்து வளர்ந்தார்கள், கல்லூரி பேராசிரியராக இருந்தார்கள், அங்கே இன்னொரு பேராசிரியர் மணந்தார்கள். அவள் நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. அவர்கள் இப்போது எங்களுடைய சான்சலராக இருக்கிற படியினாலே, தேவ கிருபினாலே இங்கே இன்னமும் கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில இளைஞர் மத்தியிலே நீங்கள் கேட்ட கேள்வி, இளைஞர் மத்தியிலே ஒரு அதிருப்தி ஏற்படுவதை நான் பார்க்கிறேன். அவர்கள் இப்போது வருகின்ற எல்லாவற்றையும் பார்க்கிற போது இப்போ எல்லா எவ்ரிதிங் தே சி அண்ட் தட் கேனாட் சாட்டிஸ்ஃபை. நான் இப்படியாக சொல்வேன், எவ்ரி சோல் ஹஸ் காட் எ ஹோல் பிக் எனஃப் ஒன்லி ஃபார் காட் டு ஃபில் இன். இன்றைக்கு நாம் சாப்பாட்டை கொண்டு வயிற்றை நிரப்பலாம், நாம் சாப்பாட்டை கொண்டு பல காரியங்களை செய்யலாம், பல விதமான வசதியை கொண்டு பலவற்றை செய்யலாம், ஆனால் இந்த ஆத்துமத்தில் இருக்கின்ற ஒரு ஓட்டையை அடைப்பதற்கு தேவன் ஒரு ஆளாக முடியும். சோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தாகம் திரும்புவதை நான் பார்க்கிறேன். எனவே இளைஞர் மத்தியிலே இப்போது ஓரளவு ஒரு கேள்விகள் பிறந்திருக்கின்றன. ஹாலிவுட்ல கூட சொல்லுகிறார்கள், ஹாலிவுட் மூவிஸ்ல இப்போது மறுமையை குறித்த லைக் லைஃப் ஆஃப்டர் டெத், ஏஞ்சல்ஸ், இந்த இன்டர்நெட், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்த பிலிம்ஸ் இப்போது வர ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல. காரணம் என்னவென்றால், பொதுவாகவே ஒரு குளோபல் ட்ரெண்ட், தே ஆர் டிசப்பாயிண்டட் வித் தி பிரசன்ட் சிச்சுவேஷன். இந்த காலத்தை குறித்து டிசப்பாயிண்ட் ஆனபடினாலே அவர்கள் தங்களிடம் கிடைக்காத ஒன்றை தேடுகின்ற ஒரு நிலையை பார்த்தோம். ஜெர்மனியும் அதற்கு விதிவிலக்கல்ல, ஜெர்மனியும் யூத் வந்தியில் அது இருக்கிறது. பெரியதளவில் ஒரு எழுப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். But I am able to see the cloud which is of the size of hand, but there is a thunder shower.
Wonderful, Pastor. Wonderful. Mm-hmm. Pastor, நீங்க சொன்ன ஒரு காரியம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஜெர்மனில வந்து பல போராட்டங்கள், கடினமான ஒரு சூழ்நிலை ஊழியம் செய்ய என்று சொன்னீர்கள். இப்போ ஒரு சிலர் அந்த மாதிரி அவங்க தனிப்பட்ட ஊழியத்துல ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு பாதையில கடந்து போய் கொண்டிருக்கலாம். They could be working hard. அவங்க ஒரு குரோத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்லை அவங்க எதிர்பார்த்த பிரேக் த்ரூ இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கலாம், வாலிப ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கலாம், சபை ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வாட் ஷுட் வி டூ டு சீ த பிளான் ஆஃப் காட் யூனோ கம்மிங் டு பாஸ்? தரிசனங்கள் பெருசாக இருக்கலாம்.
எஸ்
சொல்லுங்க பாஸ்டர்.
நான் இன்றைக்கு காலையில் கூட யாரோ பேசுவோம், நான் சொன்னேன் தூரில் அடிக்கிறது விதைக்க ஆரம்பிப்போம் என்று சொல்லி. என்னவென்று சொன்னால், நான் ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளங்களால் நிரப்பப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அந்த சத்தியத்தை முழுதுமாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றபடினாலே, இன்றைக்கு சில வேளையிலே காற்று நமக்கு சாதகமா இல்லையே என்று நாம் யோசிக்கலாம், மழையும் இல்லையே என்று நாம் ஒருவேளை ஏமாந்திருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, பள்ளங்களை நாம் வெட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் மழை வருகின்ற போது, தண்ணீர் வருகிற போது நிரப்புவதற்கு பள்ளங்கள் இல்லை என்று சொல்ல தண்ணீர் முழுக்க விரயமாகி போகும். ஒரு உதாரணத்தை நான் கேள்விப்பட்டேன், நான் பார்க்கவில்லை. அமெரிக்க தேசத்திலே ஒரு போதகரிடம் ஆண்டவர் சொன்னாராம், நீ 5000 பேர் இருக்கத்தக்க ஒரு சபையை நீ கட்டி எழுப்பு என்று சொல்லி. அவருடைய சபையிலே 2000 பேர் இருந்தாங்களா பல வருஷங்களாக. ஏன்னா அவர் சொன்னாராம், 3000 பேர் எங்க ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் வரப்போறாள் என்று சொல்லி. அவர் அதை பெருசுபடுத்தவில்லை. சுவிசேஷ கூட்டத்தை 3 நாள் சுவிசேஷ நடத்தி இருக்கிறார். அந்த சுவிசேஷ கூட்டத்திலே 3000 புதிய ஆத்மாக்கள் சேர்க்கப்பட்டார்களாம், ஆனால் இவங்க சர்ச்சில் இடம் இல்லையா. எனவே 3 வித்தியாசமான சபைகளுக்கு அந்த ஆத்துமாக கேரிஸ்மா மேகசின்
வாசித்தேன்.
கேள்விப்பட்டதை படிச்சு நான் சொல்லுகிறேன். அப்போ இதுதான் நான் சொல்லுவது, நாம் ஒருவேளை இப்ப காற்றை காண மாட்டோம், மழையை காண மாட்டோம், ஆனா கர்த்த தண்ணீரை கொடுக்கிற போது நீங்கள் பள்ளங்களை வெட்டவில்லை என்றால் பள்ளங்கள் தண்ணீரை பிடிச்சு வைக்க பள்ளங்கள் இல்லாமல் அவைகள் எல்லாம் கடந்து போயிடும் என்று சொல்லி. இதுதான் மெயின் திங். இப்ப உதாரணமா தமிழ்நாட்டில் நீங்கள் சம்பு வெட்டுகிறீர்கள், சம்பு என்று சொல்லல, சம்பு
நினைக்கிறீர்கள்,
மழை தண்ணீர் பிடிச்சு வைக்கிறது. அது போல நான் சொல்லுவது என் சபைகளுக்கு, நீங்கள் இந்த சமயம் ஒருவேளை போராட்டத்தை காணலாம், ஒருவேளை பிரச்சனையை காணலாம், ஆனால் நீங்க பி ரெடி ஃபார் ரிவைவல், பி ரெடி ஃபார். ஏன்னால் வாக்குரைத்தவர் போய் சொல்லவே மாட்டார். வேலைக்காரன் பார்த்ததும் ஒரு மேகம், எலியா பார்த்த ஒரு மேகம், வேலைக்காரனும் கையளவு மேகத்தை பார்த்தான், எலியாவும் கையளவு மேகத்தை பார்த்தான், ஆனால் வேலைக்காரன் பார்த்த கை மனுஷ கை, எலியா பார்த்த தேவனுடைய கை. சோ நம்முடைய உள்ளான கண்களை கார்த்த திறக்கிற போது நாம் நிச்சயமாக தேவனுடைய உள்ளங்கையை எங்க காண முடியும். சோ இதனால் நாம் விசுவாசத்தை எந்த விதத்திலும் நாம் விட்டுவிடக் கூடாது. விசுவாசம் நீதிமன்றம் பிழைப்பட்டு நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறச்சே. எனவே நான் யோசிக்கிற ஒரு காரியம், என் தளபதி உயிரோடு இருக்கிறார், என்னுடைய தேவன் உயிரோடு இருக்கிற போது நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. சோ இது ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். ரெண்டாவதா நான் பார்த்தது, அறுவடை. இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்ட் கூப்பிட்டா பெரிய அறுவடை வந்துடும். ஆனா விதைப்பு இருக்க வேணும். இந்த மேற்கத்திய தேசங்களில் ஒரு பெரிய பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் ஆப்பிரிக்காவிலோ அல்லது ஆசியாவிலோ நடக்கிற காரியம், விதைப்பு நிறைய இருக்கு. பர்சனல் இவாஞ்சலிசம் இஸ் வெரி ஃபேமஸ் இன் அவர் கண்ட்ரிஸ். ஆனால் இந்த நாடுகள்ல பர்சனலா போய் சொல்லுது உங்களுக்கு தெரியும், சில பாஸ்டர்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க பர்த்டேக்கு ஜெபம் பண்ண வரும், ஏன்னு கேட்டா பர்த்டேக்கு கூப்பிட்டாங்களே தவிர ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி டைப் ஆஃப் கண்ட்ரி இது. எனவே விதைப்பு ரொம்ப ரொம்ப குறைவீங்க. விதைப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு அறுவடைக்கு ஒரு பெரிய இவஞ்சலிஸை கூப்பிட்டாலும் அவர்களால் பெரிய அறுவடை கொடுக்க முடியல என்றால் விதைக்கப்படாத நிலங்கள் அறுவடைக்கு ஆயத்தமாகவில்லை.
விதைப்பு என்று சொல்லும் பொழுது பொதுவாகவே இப்போ ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியிலிருந்து பேசும்பொழுது நான் தவறாக சொல்லவில்லை, ஒரு ஃபினான்ஷியல் சீட்ஸ் தான் இமீடியட்டா மைண்டுக்கு வரும். ஸோ நீங்க அந்த ஒரு ஃபினான்ஷியல் சீட்ஸை குறிப்பிடுகிறீர்களா, அல்லது நீங்கள் விதைப்பு என்று சொல்லும் பொழுது அந்த விதைகளை குறித்து இன்னும் தெளிவுபடுத்தினா நலமா இருக்கும்.
பைபிள் பொதுவாக சொல்வது வசனத்தை குறிப்பிடுகிறது. பைபிள்ல கத்தர் சொல்வது வசனத்தை குறிப்பிடுகிறது. அப்ப பார்க்கிற போது இந்த விதை விதைப்பு என்று சொல்வது நான் என்ன சொல்வேன் என்றால், தனிப்பட்ட முறையில் இப்போது ஆண்டவர் அந்திரேயாவை கூப்பிடுகிறார். அந்திரேயா போய் இதை விதைக்கிறான் பேதுருடைய உள்ளத்துல. பேதுரு அதன் பிறகு அப்புறம் பிலிப்பு அழைக்கிறார். பிலிப்பு போய் நதானவேலுக்கு சொல்லுகிறார். இப்படியாக ஒன் டு ஒன் என்கிற இந்த பர்சனல் இவாஞ்சலிசம், இப்படிப்பட்ட இந்த பர்சனல் இவாஞ்சலிசம் தான் பெஸ்ட் இவாஞ்சலிசம் நான் கருதுகிறேன். அதை செஞ்சிட்டாக்கா நீங்கள் சொல்லி வைத்திருக்கும் போது கடைசியில் அறுவடை வருகிற போது விதைக்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் அறுவடைக்கு விளைந்திருக்கும், அவள் அறுவடை சேர்த்துக் கொள்ள முடியும். எனவே இங்கே நான் விதைப்பு என்று சொல்வது, நான் இங்கே வசனத்தை நான் முக்கியமாக குறிப்பிடுகிறேன். மற்ற பணம் என்பது தட் இஸ் அ டிஃபரெண்ட் இஷ்யூ. பட் பேசிக்கலி இப்போது என்னுடைய கான்சன்ட்ரேஷன் வசனத்தை குறித்தும் நம்முடைய சாட்சிகளை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் நாம் வெட்கப்படாமல் நாம் கத்தரை கொடுத்து நாம் சொல்ல வேண்டும். எனவே இதை சபைகள் செய்து கொண்டே இருந்தால் திடீர்னு ஒரு எழுப்புகள் வரும். நான் டொரண்டோவில் ரெண்டு இந்த சபைக்கு டொரண்டோ ஏர்போர்ட் சர்ச்சுக்கு போயிருந்தேன். போன போது அப்போ சொன்னார்கள், 10 வருஷமா 200 பேர் தான் இருந்தாங்களாம், வளர்ச்சியே இல்லையா. நீ பாருங்க சர்ச் குரோத் டெவலப்மெண்ட் நம்ம படிக்கிறோம், அப்படி வளர்ச்சி எல்லாம் வளரவே வளராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சபையில திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் மழையை பெய்தார். சோ நாம் படுகிற பிரயாசம் வீணாய் போகாது. ஆகாரத்தை தண்ணீர் மேல போடுவோம், அநேக நாட்களின் பலனை நாம் காண்போம். எனவே நாம் விதைப்போம், நீர் ஊற்றுவோம், விளைய செய்து கர்த்தருடைய காரியம். நம்முடைய வேலை செய்து கூட இருக்க போது நிச்சயமா அந்த அறுப்பின் காலம் வருகிற போது நாம் பெரிய அற்புதத்தை நாம் காண முடியும்.
பாஸ்டர் நீங்க சொல்ல வந்தீங்க, முதலாவது ஜபம், அதன் பிறகு
ஜபத்தை சொல்லுகிறேன், இரண்டாவதாக தனித்தாள் ஊழியம். நாங்கள் வளர்ந்த நாட்களிலே பாஸ்டர்ஸ் தான் ஊழியம் செய்ய முடியும். பாஸ்டர்ஸ் தான் நம்முடைய பீப்புள் வந்து மோட்டிவேட் ஆகல. இப்ப நான் இந்தியாவில பாக்குற யங் பீப்புள் ஆர் வெரி வெரி ஆக்டிவ். சபைகள் எல்லாம் எக்ஸ்ப்ளோஷனாக காணப்படுகிறது. நான் உண்மையா சொல்லுகிறேன், நான் ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட், நான் சொல்லுகிறேன், எந்த தேசத்திலே நீங்கள் பொருளாதார பூமை பாத்தீங்க தெரியுமா உங்களுக்கு, எந்த தேசத்திலே ஆவிக்கிற வளர்ச்சி அங்கதான். நாம் பார்க்கிறோம் கொரிய தென்கொரிய தேசம் ஒரு பிச்சைக்கார நாடா இருந்தது, ஆனால் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி அது. அதை பார்க்கிற காரணம் என்னென்ன, ஆவிக்கிற வளர்ச்சி இருந்தது. சைனாவிலே இன்னைக்கு வருகிற வளர்ச்சிக்கு காரணம் என்னவென்றால், அங்கே 10-12% சைனிய மக்கள் அவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், இயேசுக்கு ரத்த சாட்சியை மதிக்க தயாரா இருக்கிறவர்கள். எனவே அங்கே பொருளாதார வளர்ச்சி வருகிறது. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரியமே காணப்படுகிறது. எனவே இந்தியாவில் நான் பார்க்கிறேன் ஒரு பெரிய ஒரு அமங் த யூத், அமங் த யூத். இன்றைக்கு காலையில் நான் உங்களுடைய வர்ஷிப்பை நான் பார்த்தேன், நன்றாக இருந்தது. உங்களை குறித்து டிஜிஎஸ் ஐயா அவர்கள் பேசி நான் கேட்டேன், மிக சிறப்பா இருந்தது, பெரிய சந்தோஷம். ஒரு என்ஜினியர், அதுவும் நீங்கள் காரூண்யா இல்ல படித்தா நீங்களும் மேனேஜிங் டைரக்டரா இருக்கலாம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு யுவர் மேனேஜிங் யுவர் டைரக்டர்ஸ் ஜாப் கத்தருக்கா விழிச்சது பெரிய ஒரு சந்தோஷம். கத்த நிச்சயம் இப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு காலத்துல எழும்பாமல் இருந்தார்கள். முதிர்ந்தவர்கள் நீங்க சொல்றீங்க, அந்த உங்களுடைய ஸ்பீச்சில் சொல்றீங்க 50 இயர்ஸ் ஆனாதான் மேனேஜிங் டைரக்டர் ஆக முடியும். ஆனால் இப்போது இந்தியாவிலே 60% சிஇஓஸ் ஆர் பிலோ 50 அதே போல இங்கேயும் கத்தர் எழுப்பிக் கொண்டு வருகிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட வளரும் நாடுகளிலே வருகின்ற ஒரு பெரிய ஒரு ஆவிக்கிற வளர்ச்சி இன்னும் எங்கள் கண்ணெதிரை காணாவிட்டாலும் நிச்சயமாக ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு பெரிய ஒரு எழுப்பு இருக்கும் நான் விசுவாசிக்கிறோம்.
நிச்சயமாக பாஸ்டர், ரொம்ப அருமையாக கூறினீர்கள். உங்களுடைய வார்த்தைகள் மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைந்து கொண்டிருக்கின்றன. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ பாஸ்டர், நீங்கள் ரொம்ப அருமையாக கூறினீங்க. ஒரு காரியத்தை உங்களிடம் நான் கேட்க வேண்டும் என்று விரும்பினேன். இந்த புரோக்கன்னஸை குறித்து நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்?
புரோக்கன்னஸ் என்னை பொறுத்த மட்டும் நான் பார்ப்பது என்னவென்றால், மூன்று விதமான புரோக்கன்னஸை நான் சொல்லலாம். ஒன்று, எரேமியாவிலேயே 19 அதிகாரம் நினைக்கிறேன், அந்த குயவன் கையிலே உடைகின்ற ஒரு பாத்திரம்.
நான்
அதுல என்ன ரொம்ப உள்ளத்தை பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, குயவன் கையில உடைஞ்சது. இப்ப கையில உடையிற வரைக்கும் அது திரும்ப வனையப்படும்.
ஏன்னா
நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே நான் பார்த்த ஒரு காரியம், I was very successful as a professor. I was successful as an executive. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஊழியத்துக்கு வந்தேன் பாருங்க, அப்பாடி பலர் கேட்பாரு ஊழியம் நல்லா வளர்ந்துருக்கானா, நான் நல்லா வளர்ந்துருக்கேன் ஊழியத்தை. சரியான ஒரு போராட்டங்களை ஒளிய செய்யறது ஆவிக்குரிய போராட்டம், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, பாஸ்டரோடும் மூப்பர்களும் என்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம்.
அதாவது மனிதர்கள் மூலமாக அது வெளிப்பட்டாலும் நம்ம அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும்.
ஆமா ஆமா. சோ இந்த புரோக்கன்னஸ்ல என்னுடைய வாழ்க்கையில பார்த்த ஒரு காரியம், கர்த்தர் ஒன்றை நிரூபிச்சார், பலத்தால பராக்கத்தின் ஆவினால் ஆகும் என்று. ரெண்டாவது நம்முடைய பான், ரெண்டாவது குயவன் தான் கையிலேயே கூட உடைச்சிருக்கலாம். அது அவன் அதை பெருசாக வனையும்படியாக சின்ன பானையை பெருசாக உடைத்து பெருசாக மாற்றுகிறான். அந்த உடைப்பு என்னுடைய வாழ்க்கை நடந்தது. நான் அதை கக்கத்தை நன்றி செலுத்து. ஏன் என்று கேட்டால், கர்த்தர் என்னை பெரிதாக வணங்குகிற போது பெரிதாக நிரப்ப போகிறார். உடைக்கப்படுற போது நமக்கு வலி இருக்கிறது, ஆனால் அந்த வலியின் மூலமாக வலிமைக்கு ஒரு வழி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அப்ப அது கர்த்தர் நம்மை உடைத்து அதிகமாக நிரப்புன்ற, இது ஒரு விதமான உடைத்தல்.
நீங்க அருமையா தமிழ் பேசுறவர் தான் நான் யோசிச்சேன், ஆனா ஒரு புலமையோடு நீங்க பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர் என்பது நீங்க இப்ப பேசும் பொழுது நான் புரிந்து கொண்டேன். ரொம்ப அருமையாக வார்த்தைகளை நீங்க கோர்த்து பேசக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வண்டர்ஃபுல், என்ஜாயிங் யுவர் டைம். சொல்லுங்க பாஸ்டர்.
ரெண்டாவதாக கிதியோனுடைய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே கர்த்தர் பானை உடைக்க நம்மை உடைக்க சொல்றார். ஒரு அவன் அவர் போருக்கு யுத்தத்துக்கு போகிறார்கள். யுத்தத்துக்கு போகிறவர்கள் கையில பட்டயத்தை எடுத்துட்டு போன்னு சொல்ல, அவர் சொன்னா தீவட்டி எடுத்துட்டு போ, சட்டி பானை எடுத்துட்டு போ, எக்காலத்தை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி. ஏனென்றால் அவர்களுக்கு பட்டயம் தேவையில்லை, பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், அங்கே கிரியை செய்கிறது பாளையத்திலே, எனவேதான் கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பானை உடைத்தால் ஒளியே வெளிச்சம் வெளியே வராது என்றபடியால் பானை நீ உடை என்று அவர் உடைக்கல. This is the beauty about our God. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சமீபத்திலே சில ஏத்திஸ்ட் என்ன கேட்டார்கள், அவர் ஆண்டவருக்கு வேணும் அவரே ரட்சிச்சு விடும், அவரே போய் நம்மளும் போய் கெஞ்சிடுவோம், இதே தான் கேட்கிறாரு அப்படி இல்லை, இயலாத ஒரு தேவன் சொன்ன அப்படி இல்ல. மை காட் டிட் நாட் கிரியேட் ரோபோட்ஸ், He has created man of free will, moral free agency. நாங்கள் எனவே கர்த்தர் இப்படி ஒரு ஒரு எந்திர மனுஷனை படைத்திருந்தால் பட்டனை தட்டி விட்டு இயக்கி விடுவார், ஆனால் சுதந்திரம் இருந்தால் இருக்கிறபடினாலே நம்முடைய சொத்துக்கு மதிப்பு கொடுக்கிறார். எனவேதான் இதய வாசல் கதலை தட்டி கொண்டே நிற்கிறார் சொல்லி நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன். சோவியத் செயின்ட் என்று சொல்லுகின்ற சி எஃப் ஆண்ட்ரோ அவருடைய புத்தகத்தை நீங்க வாசித்தால், அங்கே சில சோல்ஜர்ஸ் ரட்சிக்கப்படுவாங்க, சோவியத் சோல்ஜர்ஸ் கம்யூனிச காலத்துல. எப்படி என்று கேட்டால், அவர் சொல்லுவார்கள், எம்மாவூருக்கு போன செய்தியை பார்த்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ எம்மாவூருக்கு போன செய்தி என்ன விசேஷம் இல்லை, அவர் இயேசு கிறிஸ்து போய் எம்மாவூர் வரைக்கும் கூட நடந்து போனாரு, ஆனால் உள்ள கூப்பிட வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள போல, அதை பார்த்து ரட்சிக்கப்பட்டோம். அப்ப இவர் கேட்கிறாரு, அதுல என்னையா விசேஷம் இருக்குது, கூப்பிட்டு உள்ள போல இல்ல, உங்களுக்கு கம்யூனிஸ்ட பத்தி தெரியாது, கம்யூனிஸ்டுகள் கதவை தட்டுவதில்லை, கதவை உடைக்கிறார்கள், ஆனால் கண்ணீர் மிக்க கடவுளாகி இயேசு கிறிஸ்து கதவை தட்டி தட்டி இன்னைக்கு அவர் உண்டாக்குன வீடு, கதவும் அவர் தான் உண்டாக்குனாரு, பூட்டம் அவர் தான் உண்டாக்குனா, சாவியை மட்டும் பூட்டை உள்ள வச்சு சாவியை நம்ம மட்டும் கொடுத்துட்டாரு, நம்ம திறந்தாலே வரிய வரமாட்டேன்றாரு. சோ இது ஒரு கண்ணிமிக்க தேவன். அவர் அதை பார்த்த உடனே, நாங்கள் கம்யூனிஸ்ட விட கர்த்தர் பெரிய ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்றாங்க. இதுதான் முக்கியமான ஒரு காரியமே காணப்படுகிறது. அப்போ இந்த கிதியோனுடைய வரலாற்றுல அவர் தான் சட்டி எடுத்து அந்த அந்த மண் சட்டிகளை எடுத்து செல்ல சொல்லுகிறார், ஆனா சட்டி இனிய உடன்ற, இது ரெண்டாவது அனுபவம். அப்போ சில வேளைகளில் நாமே நம்முடைய பானை உடைக்க கொடுக்க வேண்டும், நாம் உடைக்க நம்மை உடைத்து கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது ஒரு காரியம். இன்னொன்று நான் சொல்ல போனால், முட்கொடுக்குள் லீலியை குறித்து நாம் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கான பொதுவாக சொல்லப்படும் ஒரு தமிழ்நாட்டில் அதிகமாக சொல்லுவார்கள், உன்னத பாட்டில் சொல்லுவார்கள். ஆனால் அது குத்தப்படுகிற போதுதான் வாசனை வெளியே வீசும் என்றால் முட்கொடுக்குள் இருக்கப்படியால் குற்றப்படும் வாசி. எனவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாகிறது. சில விட பிழியப்படுகிற போது கெட்சவனே என்கின்ற எண்ணெய் ஆலையில் இயேசு செக்காட்டப்பட்டது போல, நாமும் பிழியப்படுகிற போது நம்முடைய அபிஷேகம் வெளிப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. நோ கிராஸ் நோ கிரவுன், நோ தான் நோ த்ரோன், நோ பெயின் நோ கெயின், இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுது. எனவே உடைக்கப்படுதல் நம்முடைய நம்முடைய அனுபவத்தினுடைய ஒரு எசென்ஷியல் எலிமெண்ட், அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்று நான் கருதுகிறேன்.
வண்டர்ஃபுல் பாஸ்டர், ரொம்ப அருமையாக கூறினீர்கள். நீங்க சொன்னீங்க, இன்றைக்கு அநேக வாலிபர்கள் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் என்று சொல்லி. ஸோ இப்படி தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்?
நான் சொல்லுவேன், God is not looking for able people, he wants available people.
Amen.
கர்த்தர் தேடுவது ஆற்றல் உள்ளவள் அல்ல, ஆயத்தமாய் இருக்கிறவள். ஆண்டவரே என்னை அனுப்ப நான் போகிறேன். பாருங்க, திக்குவாயனாகிய மோசே அவன் சொல்றான், ஐயோ என் திக்குவா, என்னால பேச முடியாது. அவர் சொல்ல ஆரோனை கூட்டு, ஆனா பேசுனது முழுக்க மோசஸ், மோசஸ்தான் பேசுறான். கத்தர் அவன் ஆயத்தம் மாற்றுகிறார். அதே மாதிரி நான் பாரு கிதியோன், அவன் பயந்து, அவன் போர்க்களத்துல அவன் அந்த போராடி அவன் போரடித்துக் கொண்டிருக்கிற போது பயந்து, மீதியானுக்கு பயந்து போறான். அவனை போய் பராக்கிரமசாலன் கத்தர் அழைக்கிறார், அவனை பராக்கிரமசாலன் மாற்றி விடுகிறார். கர்த்தர் தேர்ந்தெடுத்த பல பாத்திரங்களை நீங்கள் பார்க்கிற போது அவர்கள் சாதாரணமானவர்கள். ஏன் அந்த 12 டிசிஷன்ல பாருங்க, மத்தியத்தை தவிர அவனுக்கு பேனா பிடிக்க தெரியாது. எல்லாருமே அவர்கள் வலை போட்டு கூட அதுல கூட அவர்கள் சரியாக மீன் பிடிக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் ஆயத்தமாய் வந்த போது கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்தினார். அதற்கு ஒரு அழகான காரியம் என் சகோதரர் சொல்லுவார், ஜீசஸ் said follow me and I will make you fishers of men. அவர் இப்படி சொல்வாரு, you follow me, I will make you. Making is my business and following is your business. எனவே ஆயத்தமாய் நான் அவரை ஃபாலோ பண்ற போது ஆண்டவர் என்ன ஆக்கி விடுவார். இதை நான் விசுவாசி, என்னை பொறுத்த மட்டும் நான் என்னென்னமோ படிச்சேன். ஐ டிட் மெனி கோர்சஸ், ஐ டிட் மெனி திங்ஸ். தியாலஜி இஸ் நாட் ஒன் அமங் தம். தியாலஜியே தெரியாது. ஊழியத்துக்கு அழைக்காத வெளிநாட்டுல, இங்க வந்தா ஏதோ ஜெர்மன்ல உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன், நீங்க டாக்டர்னா கூட என்ன ஏரியான்னு கேட்பாங்க, மேனேஜ்மெண்ட்னா என்ன ஏரியான்னு, என்ன ஸ்பெஷலைசேஷன், தியாலஜி என்றால் என்ன புக்குன்னு கேட்பாங்க. அப்படிதான் சொல்லுவார்கள். அந்த தேசத்தில் தியாலஜியும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, நான் பாட்டுக்கு ஆண்டவர் அழைச்சான்னு வந்துட்டேன். கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தினார். அதனால திஸ் ஐ பிலீவ் ஃபர்ம்லி இன் மை ஹார்ட், God, if you follow him, he will make you.
Amen.
உங்களுடைய ஊழியம் உதாரணமாக, இட்ஸ் ஏ வெரி யூனிக் மினிஸ்ட்ரி.
Yes, ma'am.
இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், ஒரு யூனிக் மினிஸ்ட்ரி. இந்த காலையில் நீங்கள் சொன்னதை கேட்டு நான் மிக ரசித்தேன். என்ன தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் ரெண்டு மூன்று பேரை சந்திக்க நீங்கள் இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்கிறீர்கள். இதை யார்ட்டையா சொன்னா சிரிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, ரெண்டு மூணு பேரை பாக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய தேசம் கடல் கடந்து போடுமா? ஆனா ரெண்டு மூணு பேர் யார் தெரியுமா, நிக்கோதேமு. நீங்கள் சந்தித்தவர்கள் யார், நீங்கள் நிக்கோதேமு ஒரு இரவையில சந்திக்கிறீர்கள். நீங்கள் சந்திப்பது ஒரு அருமத்திய ஒருநாக யோசிப்பு. அந்தந்த காலகட்டத்திலே பயன்படுத்தும்படிய கத்தை தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் வேணும். பெரேரா அவர்களை நானும் சந்தித்திருக்கிறேன். ஜே பெரேரா அவர்கள் அந்த நாட்கள்ல ஏர் சீஃப், ஏர் வைஸ் மார்ஷலாக இருந்தார்கள் இலங்கை தேசத்திலே. அவருடைய வீட்டுல ஒரு விருந்து கொடுத்தார், நான் போயிருந்தேன். அவர் போன போது அவர் என்னோட பேசிக்கணும். அவர் சொன்னாரு, எனக்காக ஜெபியுங்கள் என்றார். நான் கேட்டேன், எதுக்கான, நீங்க ராணுவ அதிகாரியுடைய மகன் தான், உங்களுக்கு தெரியும் எதுக்காக ஜெபிக்கணும்னு. நான் அவருக்காக நான் ஜெபித்த போது அவர் ஒரு காரியத்தை, அவர் ரட்சிக்கப்பட்டவர். எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு கேட்டா, அவர் சொன்னாரு, நான் படுத்த படுக்கே ஹாஸ்பிட்டல் இருந்த போது ஒரு பாஸ்டர் எனக்காக ஜெபித்தார். 40 வயசுல செத்து போயிருக்கணும், ஆனா கர்த்தர் என்னை ரட்சித்தபடினாலே நான் அவருக்கு வாழ்க்கை சொல்லி ஒரு சிங்கள ராணுவ அதிகாரி தமிழனாக்கி என்னை கூப்பிட்டு அவருடைய வீட்டுல ஒரு விருந்து எங்களோட டீமா நாங்க போயிருந்தோம். இதை கர்த்தர் செய்தார். அப்ப நான் என்ன சொல்ல, இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த ஊழியம் என்னவென்றால், நீங்க கருணையாலது கருணையா கிராஜுவேட்ஸ் ஆர் ஆல் ஷைனிங் வெரி வெல். நீங்கள் ஒரு அருமையான காரியத்தை இன்னைக்கு காலையில் நான் கேட்டேன் உங்களுடைய பேட்டியிலே. Because I wanted to know the man who is going to interview me. சொல்லுங்கள் காருணியாலந்து வந்த உங்களுடைய நண்பர் ஒருவருக்கு ட்ரெயின் போற இடம் இருக்கு, ஆனா விமான தளம் இல்லாதபடினால அவர்கள் ஹெலிகாப்டரை சார்ஜ் பண்ணி கொண்டு போறாங்க. இந்த லெவல்ல ஒரு இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்ல ப்ரொடியூசர் உங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி அல்ல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கத்த கொடுத்திருப்பார். ஆனா நீங்களுடைய படகையும் வலையை விட்டு விட்டு கத்தருக்கு பின்வந்தபடினாலே இன்னைக்கு கத்தர் உங்களை நிரந்தரமா செய்யறாரு. கொர்னேலி வீட்டுக்கு
அனுப்புறார்,
கொர்னேலி வீட்டுக்கு அனுப்புறாரு கத்தர் உங்களுக்கு. இது பெரிய ஒரு அதிசயம், இது பெரிய ஒரு ஆசீர்வாதம் அல்லவா? எனவே இந்த இதுதான் முக்கியமான ஒரு காரியம். நாம் ஊழியத்தை வருகிற போது என்ஜினியரிங் டிகிரி வைத்துக் கொண்டு ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்ட முடியுமான்னு கேட்கலாம். இன்னைக்கு கர்த்தர் என்ஜினியரிங் டிகிரிக்காக பிரமாதம் பயன்படுத்துறார். ஸ்டான்லி அண்ணன் ஒன்று, அங்க சிஞ்சபகுமார் இன்னொன்று, இன்னொன்று நீங்கள்.
எனவே
God is not looking for able people, he wants available people. ஆண்டவரே என்னை அனுப்ப நான் போகிறேன், இதோ அடியே என்னை அனுப்ப நான் போகிறேன். God will make you.
எனவே ஒரு மொபைல் போனை சார்ஜில் போட்டோம்னு வைங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சார்ஜ் ஏறும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் வந்து நிச்சயமாக எல்லாரையுமே அப்படியே வந்து சார்ஜ் ஏற்றி கொண்டே இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாஸ்டர், கிரிட்டிசிசம்,
ஒரு நிமிஷம் முன்பதாக நான் ஒன்றை சொல்லிவிடுகிறேன்.
சொல்லுங்க பாஸ்டர்.
நீங்கள் பார்த்த மூன்று பேர் மிக முக்கியஸ்தவர்கள் இன்னைக்கு காலையில் நீங்கள் சொன்னதின்படி. அது பேர் நான் சொல்ல என்றால் பர்சனல் என்னோட பேசுனீங்க, அதை சொல்லுவதா நீங்கள் ரேடியோ நீங்கள் சொல்லலாம் யாரை சந்திப்பீர்கள் என்று. ஆனால் நீங்கள் சந்தித்தவர்கள் தே ஆர் தி ஷேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், ஆர் தே ஆர் தி கீ பர்சன்ஸ் இன் தி சொசைட்டி. நான் ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெர்மன் தேசத்திலே ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் தன்னுடைய சண்டே ஸ்கூலை மூடி விட்டால் என்றால் அவர்களுக்கு மூன்றே மூன்று ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தார். அந்த மூன்று பேரும் வெளிநாட்டுக்காரர்கள். இவர்கள் சொன்னால் இந்த சின்ன பிள்ளைகளுக்காக நான் பாடம் நடத்தி கொண்டு நான் பிரசங்கத்தை ஏன் இழக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதை மூடிவிட்டு அவள் வந்து பிரசங்கத்தை கேட்டு தன்னுடைய ஆத்மாவை பலப்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் மூன்று முக்கிய ஆத்மாவில் இழந்து விட்டார்கள். அந்த மூன்று பேரும் பிற்காலங்களிலே சவுத் அமெரிக்காவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் அவர்கள் சர்வாதிகாரிகளாகவோ அல்லது ஒரு பொல்லாத ஒரு லீடர்ஸாக மாறி அந்த தேசத்தை பாழாக்கினார்கள். இன்றைக்கு நீங்கள் சந்தித்து வந்திருக்கிற மூன்று பேர் இன்னைக்கு கத்தனாலே அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிற போது அந்த ஆசீர்வாதம் தேசத்துக்குள்ளே கடந்து போகும். சிலவேளை நம்ம 10,000 பேர் நம்ம பிரசங்கம் பண்ணிருப்போம், ஆனா அந்த 10,000 பேரும் நிக்கிற இல்ல 20,000 பேருக்கு போகும். ஆனா ஒரே ஒரு ஆள், ஒரு முக்கியமான ஒரு கீ பர்சன் தொடர்படுகிற போது அந்த ஹோல் கண்ட்ரியே இட் இஸ் கெட்டிங் ஓபன் லைக் எத்தியோப்பியன் மினிஸ்டர். எத்தியோப்பியா வந்து பின்னாடி பிலிப் ஓடுறான், யோசிச்சு பாருங்க. அது ஓடக்கூடிய வயசா நாலு பொண்ணு பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு அவன் ஓடுகிறான். இப்ப மாப்பிள்ள பிடிக்க ஓடனானா அர்த்தம் இருக்கு, எவரோ ஒருத்தன் போறான் அந்த எத்தியோப்பிய மந்திரி. பட் இட் வாஸ் எ பிரைஸ் கேட்ச். அவன் பிடிச்ச உடனே பார்த்தா எத்தியோப்பியா அவன் சைத்தத்தை கொண்டு போகிறான், தேசம் தொடப்படுகிறது. இதுதான் தேவன் செய்த ஒரு பெரிய காரியம். எனவே இன்றைக்கு நீங்கள் இந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் போய் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் சந்தித்த ஆத்துமாக்கள் தேசத்தை மாற்றக்கூடியவர்கள், தேச தலைவர்களுக்கு. அதுவுமே இலங்கையை பொறுத்த மட்டும் இன்னைக்கு உண்மையிலே உலகத்தின் கண்கள் தேசத்தை நோக்கி கொண்டிருக்கிறது, என்ன நடக்குதுன்னு சொல்லி. இன்னைக்கு பயங்கரமா ரத்த ஆறு ஓடுகின்ற ஒரு தேசம் அது. அந்த தேசத்துக்கு சிறந்தவர்கள் தேவை.
நிச்சயமாக பாஸ்டர், தேங்க்யூ சோ மச். மிக முக்கியமான ஒரு காரியம், அங்க இருக்கிற ஒரு முன்னணி டினாமினேஷன், நான் பேர் சொல்ல விரும்பல, தே கோயிங் டு ஹேவ் த பிஷப் எலெக்ஷன். அதுல வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்பீக் டு தி ஆர்ச் டீக்கன். அது எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவருக்கு நான் தீர்க்க தரிசனம் உரைக்க தேவன் கிருபை தந்தார். அதை யோசித்து என்னுடன் வந்தவர்கள் அதிர்ந்து போனார்கள். அவங்க சொன்னாங்க, எப்படி வந்து ஒரு ஆர்ச் டீக்கன் வந்து அவருக்காக நான் ஜெபிக்க, தீர்க்க தரிசனம் முறைக்க, அதன் பிறகு அவர் கைகளை கட்டி, நீங்க எவ்வளவு நாள் இங்க இருக்க போறீங்க, மீண்டும் எப்போ இலங்கைக்கு வர போறீங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள். எனக்கு வயது வந்து அவரோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக குறைவு, ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் பயன்படுத்தி வருகிறார். நீங்க சொன்னுகின்ற வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவை. அந்த ஒரு மனிதர் தேசத்தை கலக்க முடியும், தேசத்தை. இது ராஜாக்களையும் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் தேவன் சந்திக்கிற நாட்கள், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. பாஸ்டர்,
கலிலே என்ன சொன்னார்? கலிலே சொன்னார், அவர் நெம்புகோல் தத்துவத்தை குறித்து கேட்டார்கள். அவர் சொன்னார், பூமிக்கு வெளியே நிற்பதற்கு ஒரு இடத்தை எனக்கு காட்டு, ஒரு நெம்புகோல் என் கையிலே கொண்டு பூமியை நகர்த்தி காட்டுகிறேன் என்று ஆண்டவர் அதான் சொல்றாரு. அவர் பூமிக்கு வெளியேதான் இருக்காரு, அவர் நிக்க இடம் வேண்டாம். அவருக்கு பிரபஞ்சத்தை கடந்து இருக்கின்ற பரம்பொருளாக தெய்வம் சொல்லுகிறார், என் கையில நீதான் நெம்புகோல் மகனே, நீ வா, உன்னை கொண்டு பூமியை நான் அசைத்து காட்டுகிறேன். கர்த்தருக்கு இந்த பூமி அசைத்து கோடிக்கணக்கான மக்கள் வேணும். அவர் ஒருவனை தேடும் தேவன். ஆரம்பத்துல பாருங்க, ஒரு ஆதாம், அதன் பிறகு ஒரு ஆபேல், ஒரு ஏனோக்கு, ஒரு சேத்து, ஒரு ஆபிரகாம், ஒரு இசாக். ஆண்டு இப்படி ஒருவனை கொண்டே பெரிய காரியங்களை செய்ய வல்ல தேவனாக. காட் வாண்ட்ஸ் ஒன்லி ஒன் பர்சன். அந்த ஒருவன் அவருடைய கையில கிடைச்சிட்டாக்கா அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ரைனர் பங்கி அவர்கள் அருமையான காரியத்தை சொன்னார்கள். என்னவென்றால், பிளஸ் டூ மைனஸ், நீங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்னவென்றால், அவருக்கு திடீர்னு கர்த்தர் பேசினாராம், நீ ஒரு புத்தகத்தை அடி, என்னை குறித்த புத்தகம், சுவிசேஷ புத்தகம், அதற்கு தலைப்பு மைனஸ் டு பிளஸ். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கழித்தல் குறியா இருக்கிறது, எல்லாவற்றையும் இழப்பிலே இருக்கிறோம். ஆனால் மேலிருந்து தேவன் வருகிற போது அந்த கழித்தல் கூட்டலாய் மாறிவிடுகிறது. The minus is converted into a plus in your life. இதுதான் அந்த கான்செப்ட். இதை வைத்து புத்தகத்தை அடிச்சு உலகம் முழுதுமா நீ கொடு. முதல்ல ஜெர்மன்ல ஒரு நட சொன்னார், இவர் சொன்னார், ஆண்டவரே இந்த நாடுகள்ல உங்களுக்கு போஸ்ட் பாஸ்ல இஷ்டப்படி இந்த மாதிரி போட முடியும், போட்டா செல்வோட கோவப்பட்டு கேஸ் கூட போட்டுருவாங்க. அவர் சொன்னா, ஆண்டவரே கண்ட கண்டவன் வாயிலே நான் ஒரு பழமொழி சொல்ல போவதுக்கு நான் பண்ண மாட்டேன். ஆண்டவர் சொன்னாராம், எனக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா? நீ முதல் ஆள் அல்ல, முதல் ஆளை கூப்பிட்டேன், அவனும் சாக்கு போக சொன்னான், பெரிய ஆள், உன்னை விட பிற சிறந்தவன். ரெண்டாவது ஆளை கூப்பிட்டேன், அவனும் செய்யவில்லை. மூன்றாவது ஆளாகி நீ இல்லை என்று சொன்னால் நாலாவது ஆளை நான் தேடுவேன் என்றோட அல்ல ஆண்டவரே நானே கடைசி ஆளா இருக்கட்டும் என்று எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் அந்த சத்தியம் போனது. எல்லா வீடுகளுடைய போஸ்ட் பாக்ஸ்லயும் அவர்கள் போட்டார்கள். ஐரோப்பா முழுக்க இது நடைபெற்றது அதிசயம். எனவே அதனால என்ன சொல்ல, இப்ப உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூப்பிட்டு இருப்பார், கூப்பிட்டு எத்தனையோ பேர் கூப்பிட்டு இருப்பார். ஆனால் ஆண்டவரே என்னை அனுப்பும் அடியன் வர நீங்க வரீங்க. You might not know, I am able to see God's hand in you. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு இருப்பதை நான் பார்க்கிறேன். The hand of God makes all the difference. கர்த்தருடைய கரம் எல்லா வித்தியாசம் உண்டாக்குறது. ஆண்டவரே என்னை அனுப்பு, நான் போகிறேன் என்று சொன்னீங்க, இன்னைக்கு கர்த்தரை பயன்படுத்துறேன். இன்னும் நீங்க, you have not seen the whole vision. You have seen only the part of it. It is the tip of the iceberg. மிதக்கின்ற அந்த மிதவின்ற ஒரு பகுதியை பார்த்தீங்களே தவிர மூழ்கி ஆழ்ந்திருக்க பெறுவது இன்னும் வரல. கர்த்தர் முழுக்க இயந்திரமா காட்டல, மூச்சு நின்று போயிடும்.
பாஸ்டர், நம்ம ஊழியத்தை குறித்து பேசணும். ஊழியம் என்று சொல்லும் பொழுது மிக முக்கியமாக கிரிட்டிசிசம், அக்யூசேஷன், ஏனோ ஃபால்ஸ் அக்யூசேஷன், இப்படிப்பட்ட காரியங்கள். அதாவது ஒரு கனி உள்ள மரத்தின் மேல் கல்லடி வரும் அப்படின்றது நம்ம சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு எளிதா இருக்குது. ஆனா அது அனுபவ ரீதியாய் வரும் பொழுது எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா இன்றைக்கு வாலிபர்கள் பயன்படுத்தப்படும் பொழுது கூட இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள். ஆனால் அவங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு சிலர் ரிட்டாலியேட் பண்ணிடுறாங்க, ஒரு சிலர் துவண்டு ஊழியத்தை பின்தங்குகிறத பார்க்குறோம். இதை நடைமுறையாக பார்க்கறதுனால அதற்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? இது மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் என்னுடைய ஆவியில் உணர்கிறேன்.
டேல் கார்னர்ஜி சொல்லுகிறார், அவருடைய ஹவு டு ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங்ல, நோ ஒன் பீட்ஸ் எ டெட் டாக். செத்த நாயை ஒன்றும் கல்லடிக்க மாட்டான். கல்லடி வாங்குறோம் என்றால் நம்ம இன்னும் உயிரோடு இருக்கும் என்று அர்த்தம். அது மட்டுமல்ல, ஒருத்த நாட்டுக்கிட்டே மேல கல்லடிக்க மாட்டான் நாயை என்று அவனுக்கு ஒரு பயம் இருக்கிறது. அப்படி என்றால் வி ஆர் அலைவ் த்ரைவிங் அண்ட் வி ஆர் ரியல் ஃபோர்சஸ் என்று அவர்கள் அக்னாலேஜ் பண்ணுகிறார், கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார். இல்லைன்னா நம்மளை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. சில வேளை சொல்லுவாங்க, ஐயோ அவனை கிரிட்டிசைஸ் பண்ண அவனை ஃபேமஸ் ஆகிடாதுன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி ஒருத்தர், உண்மையை நான் பர்சனல் மேனேஜராக இருந்தவன், பர்சனல் மேனேஜர் கான்ஃபரன்ஸில் ஒருத்தர் சொன்னாரு, அவங்க கம்பெனியில எல்லார் பேரையும் போட்டு சோர் ஹே நார்த் இந்தியாவில், ஸோ ராம்லால் சோர் ஹே, ஜெனரல் மேனேஜர் சோர் ஹே, இப்படி போட்டான், எல்லாம் திருடன் திருடன் போட்டான். இவர் பேரை போடல, இவர் ரொம்ப வருத்தமாயிடுச்சான், ஐயோ என்னை ஒரு கணக்குலயே எடுக்கலையே யாரா என்ன அப்படியே எடுப்பார் கைப்பிள்ளைய நினைத்துக் கொள்வார்கள். எனவே இப்போ இன்னைக்கு பாருங்கள், நம்ம யாரா கிரிட்டிசைஸ் பண்ணா அவர் அவர் மினிஸ்ட்ரி சலவை என்று பொருள், நம்முடைய ஊழியம் உயிரோடு இருக்கிறது பொருள், அது வரைக்கும் சந்தோஷப்படும். முதலாவது காரியம். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பத்தி பொய்யா சொல்லான்னு நீங்க சந்தோஷப்படுங்க, அவரையே பேல்செபுன்னு சொல்லிட்டான். நம்மள யாரும் பேல்செபு சொல்றது இல்லை. இன்னைக்கு ஆண்டவரே படித்தவன் நம்ம நிச்சயமா படிப்பார் அப்படின்னா நம்ம கத்தடி பிள்ளை என்பது ரெண்டு. மூணாவது சொல்றாரு, உங்களை சபிச்சா அதை ஆசீர்வாதமா மாற்றுவேன். இப்ப ஒரு விதத்துல சொல்ல போனா, தி கர்சஸ் ஆர் த ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் த பிளஸிங். ஒருத்தன் நம்மளை கர்ஸ் பண்றான் அல்ல விரோதமா பேசுறான், அதை கொண்டு போய் ஆண்டவரே இப்படி பேசிட்டான் கொடுப்பா, அதை நான் திரும்ப நான் அதை ரீசைக்கிள் பண்ணி நான் உனக்கு பிளஸிங்காய் தருகிறேன், பிளஸிங்காய் தருகிறேன். காட் இஸ் த பெஸ்ட் ரீசைக்கிளர். அதை நம்ம எல்லா இந்த கம்ப்ளீட் கார்பேஜ் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறப்ப ஆசீர்வதிக்கிறேன். சில வேலை கார்பேஜே இல்லை, வித்வுட் ரா மெட்டீரியல் ஹவு கேன் ஐ ஒர்க் என்று கேட்டார். இப்படி நம்மை தேர்ச்சி கொள்ளலாம். ஏன்னா அது ஊழியத்தில் போராட்டம் நம்ம எல்லாருமே கடந்து போகிறோம். ஒரு சிலருக்கு ஜாஸ்தி, ஒரு சிலருக்கு குறைவாய் காணப்படுகிறது. தி ஹையர் த லெவல் கிரேட்டர் த டெவில். பட் வென் டெவில் இஸ் அட் ஆல் த லெவல்ஸ், ஐ எம் ஹாப்பி பிகாஸ் தேர் இஸ் அன் ஏஞ்சல் அட் மை லெவல். கர்த்தர் நம்முடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறார். த ஏஞ்சல் மைட் பி அ ரியல் ஏஞ்சல் ஆர் இட் குட் பி யுவர் வைஃப், ஏ ப்ரேயிங் சப்போர்ட்டிங் உமன், இட் குட் பி யுவர் ப்ரேயர் லீடர், யுவர் பாஸ்டர். ஸோ கர்த்தர் அப்படி வைத்திருக்கிறார். எனவே முதலாவது காரியம், நாம் சோர்ந்து போகவே கூடாது. நான் ரெண்டு சின்ன உதாரணம் சொல்லி என்னை உள்ளத்தை தொட்ட உதாரணங்கள்
சொல்லுங்க.
தாமஸ் ஆல்வா எடிசன், அவருடைய வாழ்க்கையில அவர் எதுக்குமே உதவ மாட்டார், ஸ்கூல் டீச்சர் திருப்பி அனுப்பிச்சிட்டார் வீட்டுக்கு. திருப்பி வீட்டுக்கு அனுப்பின போது அவங்க அம்மா சொன்னாங்க, யார் சொன்னது உங்க டீச்சர் சொன்னாரா எதுக்குமே உதவல இந்த லெட்டரை பாருங்க மாட்டார். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்களா, இங்கே வா உட்கார், நான் உனக்கு சொல்லித்தேன் சொல்லு. ஏ ஃபார் ஏ ஃபார் ஆல்மைட்டி, பி ஃபார் பைபிள், சி ஃபார் கிரைஸ்ட், டி ஃபார் டிவினிட்டி சொல்லிக் கொடுக்கிறார். பல வருஷங்கள் கழித்து இந்த மனுஷன் மரித்த போது அமெரிக்கா இருக்கு எல்லா எலக்ட்ரிசிட்டியும் ஆஃப் ஆகும். ஒரு நிமிஷம், ஏனென்றால் He taught us E for electricity.
Amen.
Electricity கண்டுபிடிச்சதே அவர் தான். எலக்ட்ரிசிட்டி பல்பை கண்டுபிடித்தார். எனவே அவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுகிறார், எல்லாரும் எனக்கு எந்த டீச்சரே என்னை வெறுத்து தள்ளினாங்க, எங்க அம்மா தள்ளல, மை மதர் வாஸ் தி மோட்டிவேட்டர். அப்படி என்றால் உங்களை எல்லாம் விரோதத்து பேசுறப்ப கூட யாரா தேவண்டி மனுஷன் இருப்பார் உங்களை தாங்கக்கூடியவங்க. யூ ஒன்லி லிசன் டு தம், நாட் டு தம், நாட் டு தி அதர்ஸ். நாம் கர்த்தருடைய பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் நம்மை தொடவே கூடாது. இது ஒரு காரணம் நான் சொல்ல விரும்புவேன். ரெண்டாவதாக பாருங்கள், கத்தோடைய நாமத்திற்கு பயமுண்டாக. ரெண்டாவதாக நான் பார்க்கிற போது, இந்த நெகட்டிவ் திங்ஸ் வருகிற போது இவைகள் நம்மை வளர்ப்பதற்கான வழிகளாய் காணப்படுகின்றன. கேட் ஃபிஷ் அண்ட் காட் ஃபிஷ், ரெண்டு ஃபிஷ் இருக்கு. அதுல இந்த காட் ஃபிஷ் ரொம்ப ஃபேமஸ் ஃபிஷ், அது அமெரிக்கால பெரிய உணவு. அது இதை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் பசிபிக் சமுத்திரத்தின் வழியாக, ஆனா வர்ற வழியே செத்து போகுது. ஏன் சாகுதுன்னா, அது ஏதோ சோறு வருதுன்னு பண்றான். அப்போ ஒருத்த கண்டுபிடிச்சானா, அந்த வலைக்குள்ளேயே நீ கொஞ்சம் கேட் ஃபிஷ்ஷையும் விடு, ஏன்னா கேட் ஃபிஷ் இது விரோதி. அது திறத்த காட்ஃபிஷ் உள்ளே ஓடி 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 பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்து ஹெல்த்தியரா பெட்டர் ஃபிஷ்ஷா வெளியே வந்துச்சான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கத்தர் சில கேட்ஃபிஷ்ஷா அலோவ் பண்றாரு. ஏன் என்று கேட்டால், அந்த முட்கள் நம்மை மலர்களாக மலர வைப்பது மட்டுமல்ல கனி கொடுக்க செய்து விடுகின்றன. அப்போ வாழ்க்கையில சில போராட்டங்களை கத்த அனுமதிக்கிற போது நான் முதலாவது சொல்லுவேன், போராட்டம் இல்லாமல் நமக்கு வெற்றி இல்லை. இயேசு போராட்டத்தை கடந்து போனார். யோசிச்சு பாருங்க, மானாதி வானங்குள்ளா தேவாதி தேவன் அண்டசராசத்தை வார்த்தையை உண்டாக்குனவரு, இந்த பூமியில வந்து அப்பத்தை பிடிக்கிற 5000 பேர் வரான் சாப்பிட, வல்லமை பிடிக்கிறார் 70 பேரா குறைஞ்சு போச்சு, வசனத்தை கொடுத்தார் 12 ஆச்சு, ரகசியத்தை கொடுத்தா 3 பேரு, யோவான் யாக்கோபு பேதுரு, ஆனா சிலுவையில் தங்க ரொம்ப தனியா தொங்கினார். சரி, உயிரோடு எழுந்தாரு, 500 பேருக்கு அவர் காட்சி அளிச்சாரு, ஆனா மேலறையில் 120 பேர் தான் இருந்தான். இது என்ன அநியாயம் பாருங்க. அது இயேசு கிறிஸ்து உயிரோடு தான் முதலாவது காட்சி கொடுத்த சோல்ஜர்ஸுக்கு, அவன் போய் பொய் சொல்லிட்டான், இயேசு உயிரோடு இல்ல, பிராடி திருடி போயிட்டான். முதல்ல அவன் தான் பார்த்தான் இல்லையா, பார்த்தான். அப்ப நான் பாருங்க, எல்லாம் பாருங்க, இயேசுக்கே இது வந்த போது எவ்வளவு சோர்ந்து போயிருக்கணும். என்ன ஊழியத்துல பலரில் பிதாவை நீங்க அமைச்சிங்க, 33 3 தான் ஊழியம் செய்ய விட்டீங்க, அந்த 3 120 பேர் தான் கடைசியா மேலறையில தங்கினாள் என்று அவர் சொல்லவில்லை. அந்த மேலறை தான் பவர் ஹவுஸ் ஃபார் த ஹோல் வேர்ல்ட், பிரைம் மூவர் மாதிரி ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா அந்த வேர்ல்டே சேஞ்ச் பண்ண கத்தர் அவர்களை பயன்படுத்தினான். சோ நான் சொல்லுற ஒரு காரியம், கிரிட்டிசிசத்தை நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்ம மீது கல் இருந்தாலும் கவலைப்பட அவசியம் இல்லை, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்ல தேவனாக இருக்கிறார். எனவே நீங்கள் இளைஞர்களுக்கு அதை சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் யங் பீப்புள் ஆர் தி ஹை ஃபிளையர்ஸ், அவர்கள் எல்லாம் ரோசியாக எதிர்பார்க்கிறாங்க. இந்த எதிர்ப்புகள் போராட்டம் வரப்ப தாங்க முடியாம போயிடும், ஆனா நீ அவளோட கூட நின்று அவளை உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம். தினகன் ஐயா அவர் ஒன்று சொல்லுவேன், நான் அவரை குறித்து
சொல்லுங்க.
அந்த குடும்பத்தை எங்களுக்கு தெரியும். ஏஞ்சல் இறந்த போது நான் அப்போது இந்தியாவில் இருந்தேன். கம்யூனிஸ்ட்காரன் மேடை போட்டு பேசுறான், பார்வதி இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன சொல்வீங்களே, பிரேமா இயேசு அழைக்கிறான் சொல்லுவீங்களே, ஏஞ்சல் நீ சாகப்படுற இயேசு சொல்லியான்னு மீட்டிங்ல கேட்டாங்க. அவ்வளவு உள்ள உடச்சுக்கு பாருங்க, இது வெந்த பொண்ணு வேலை பாய்ச்சது போல பல போராட்டங்களையே கடந்து போனான். ஆனா ஒன்றே ஒன்று கத்திரக்கா நின்றார். இன்றைக்கு உலகம் முழுமா பெரிய காரியத்தை செய்ய கத்த கிருபை செய்தார். கிரிட்டிசிசம் ஷுட் நாட் டெஸ்ட்ராய் அஸ் இட் ஷுட் கன்ஸ்ட்ரக்ட். ப்ராப்ளம்ஸ், ஐ வில் டெல் யூ சம்திங், ப்ராப்ளம்ஸ் டு நாட் மேக் எ மேன், ரிவீல் எ மேன். ஒரு ப்ராப்ளம் வர்ற போது நம்ம யார் என்பது அப்பதான் தெரியுது. பிரச்சனை இல்லாதப்ப நமக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் இல்லவே இல்லை. பிரச்சனை வரும் நம்ம எழுந்து செய்யற பாருங்க, எழுந்து கட்டும் பாருங்க. நான் நெஹேமியா, ஆண்டர்தான் அமிச்சார். ராஜாவே என் பின்னாடி நிக்கிறான், ஆனா சொந்தக்காரன் விரோதமா நினைக்கலாம். ஒரு கையில பிடிப்பேன், கொல்லூரை இன்னொரு கையில பிடிப்பேன், கட்டி எழுப்பேன்னு எழுப்பினா கர்த்தர் கட்டி முடிக்க வச்சார். சாதாரண பட்லரா இருந்தவனே கவர்னராக கர்த்தர் மாத்தினார். நான் சொல்ல ஒரு காரியம், எல்லா இளைஞர்களும் சொல்ல ஒரு காரியம், கன்கிராஜுலேட்டியும். நான் ஊழியத்துக்கு வந்தது பாருங்க 40 மேல வந்தேன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இளைஞர்களாய் ஊழியம் செய்கிறீர்கள். யூ வில் ஹேவ் கிரிட்டிசம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் பெலன் கொள்ளுங்கள். கர்த்தர் உலகத்தை ஜெயிச்சார். ஜெயிச்ச தேவன் நம்முடைய தேவனா இருக்க வரைக்கும் நம்ம தோற்பே கிடையாது. We don't have defeats at all.
Amen. Amen. Wonderful. உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு பலன் வந்த மாதிரி இருக்குது பாஸ்டர், நிச்சயமாக உங்களுடைய வார்த்தைகள். I'm so touched deeply. பாஸ்டர், கடைசியாக அதாவது நம்ம விதைகளை குறித்து பேசினோம். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ வரணும்னு சொன்னால் அதற்கு ரகசியம் என்ன?
பினான்ஸை குறித்து நான் சொல்லுகிற போது நான் ஒன்றே சொல்லி, நான் இந்தியாவில் நாட்களில் ஒரு வித்தியாசமான கொள்கையில் வளர்க்கப்பட்டேன். பைனான்ஸ் குறித்து பேசக்கூடாது சர்ச்சில் எண்ணுவாங்க, பணத்தை குறித்து பேசக்கூடாது. ஆனால் உண்மையிலேயே இந்தியாவில் நம்ம தசமமாக கொடுக்கறவர்களுக்கு முக்கியமான சிபிஎம் ஸ்டேஷன்லாம் திருவிருந்து கிடையாது, உங்களுக்கு தெரியுமா? சில சபைகளில் தசமமாக கொடுக்க திருவிருந்து கிடையாது. ஏனென்றால் நீ திருடன்வாங்க, திருடனுக்கு திருவிருந்து எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்பார்கள். அப்போ பைனான்ஸ் குறித்து பேசாத காலங்களில் கூட இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் இன்னைக்கு இருக்காது. அந்த கட்டுப்பாடுகளை நான் பார்த்து இருக்கிறேன். ஆனா அதை பேசுற நமக்கு ஒரு கூச்சம் இருந்தா, ஆனா இப்ப கத்த கிருபியால கத்த விளக்கற என்றால் பைபிள்ல இது குறித்தான நிறைய சத்தியங்கள் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பூமி இருக்கிற வரைக்கும் நமக்கு அறுப்பும் விதைப்பும் அறுப்பும் உண்டு என்று சொல்லி. ஒன்று நாம் பார்த்த மேற்கே வசனம், இன்னொன்று நம்முடைய பணத்தை பொறுத்த மட்டும் கூட விதைக்காத பணங்கள் வளர்வதில்லை, விதைக்காத விதைகள் விரயமாகி போகும். எனவே நாம் அதை கட்டாயமாக நாம் பலன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் விதைக்க பாருங்க, இன்னைக்கு அறுவடை குறித்து நம்ம பேசுறோம். We talk about the harvest, but are we considering the funding of harvest? Funding of harvest is very, very important. கர்த்தருடைய வருகை இன்றைக்கு தாமதப்படுவது காரணம், மணவாளன் தாமதிக்கவில்லை, மணவாட்டி ரெடி ஆகல. மணவாட்டி எந்த கல்யாணத்தை அப்படிதான், மணவாட்டி ரெடியாக இருந்தால் இருப்பா, மணவாள் ரெடி ஆகிடுவார், அவர் வந்து முன்னாடி உட்கார்ந்துருப்பார். எனவே மணவாட்டி ரெடி ஆகிறது காரணம் என்னவென்றால், மணவாட்டிக்கு இன்னும் அதுக்கு வேண்டிய எல்லா ஜோடன பொருளும் கிடைக்கல. காரணம், we have not funded her properly. So, இந்த விதத்தை நான் பார்க்கிற போது, we as a church, we should take the responsibility. சபையாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் ஊழியத்தை தாங்குவதற்காக எழுப்பி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு, முதலாவது காரியம். ரெண்டாவதாக பைபிள போட்டிருக்கு, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் போடல, அப்படி போடல. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அப்படின்னு சொன்னால், அந்த புசிக்கிறதும் அவனுக்கு தான், விதையும் அவனுக்கு தான். அவன் கையில ஆண்டவர் இவ்வளவு கோதுமையை கொடுக்கிறார், சொல்றாரு, மகனே பாத்துக்கோப்பா, இவ்வளவு கோதுமை உன் சாப்பாட்டுக்கு, ஆனா இவ்வளவு கோதுமை விதைக்கிறது. விதையும் நீ சாப்பிட்டானா எத்தியோப்பிய கதை வந்துடும். எத்தியோப்பியில பெரிய பஞ்சம் வந்தது அந்த சமயத்துல, உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது பஞ்சம் வந்து காரணம் தான், ரெண்டாவது பஞ்சம் வந்து காரணம், மழை பெஞ்சு அதை விதை இல்லை, எல்லா விதையும் தின்னுட்டாங்க. விதையை சாப்பிட்டு விட்டால் பஞ்சத்தை நாம் மேற்கொள்ளவே முடியாது. எனவே சபையில ஒன்று காரியத்தை இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும், என்னவென்றால், விதைப்பு இல்லாமல் நமக்கு அறுப்பு இல்லை என்பது எப்படி வசனத்தை குறித்து உண்மையாக இருக்கும், அதே மாதிரி பணத்தை குறித்தும் இருக்கிறது. உதாரத்துவமாய் தேவனுடைய ஊழியத்தை கொடுக்கணும், விசேஷம் உங்களுடைய ஊழியங்கள். இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷ கிருபை என்னவென்றால், நாங்கள் எல்லாம் தூண்டில் ஓட்டு மீன் பிடிக்கிறவர்கள், நீங்கள் வலை ஓட்டு பிடிக்கிறீர்கள். தூண்டிலையும் மீன் சிக்கும், ஆனா வலையில சிக்கிறது பெரும் திரளான கூட்டம் சிக்கும். ஏன் என்று கேட்டால், மீடியா மினிஸ்ட்ரி, ஊடகங்கள், இன்னைக்கு ஊடக ஊழியத்தை கத்த சமீபத்தில் ஆரம்பிச்சார். நாங்களும் பல டெலிவிஷன் செய்கிறோம், ரேடியோவில் செய்கிறோம். நான் ஒன்றை நான் பார்ப்பது, இந்த ஊடக ஊழியங்கள் இவள் கிராஸ் டினாமினேஷனல். நீங்கள் எந்த சபை பாகுபாடும் இன்றி அதே வேளையிலே உங்களுக்கு என்று சபை வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் பெரிய லெவல்ல நீங்க செய்யறீங்க, வேர்ல்டு உலகளாவே ஊழியவது. இன்றைக்கு நான் எவ்வளவுதான் பிரமாதமா பிரசங்கம் பண்ணாலும், என் சர்ச்சில் இருக்கவங்க அல்ல என் ஆடியன்ஸ் தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் உங்களுடைய ஆடியன்ஸ் வேர்ல்ட் குளோபல் தியேட்டர்ல நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள். எனவே அங்க உங்களுடைய ஸ்டுடியோல நின்று கொண்டு உலகத்து மேல வலையை வீசி நீங்கள் உலகத்திற்கு எல்லாவற்றையும் உங்களால் பிடிக்க முடியும். சிறு மீன்களை மட்டுமல்ல திமிங்களையும் பிடிக்க முடியும். அதை கிருவியை கொடுத்திருக்கா. ஆனால் அந்த கிருவியை தாங்குற பொறுப்பு மற்றவர்களிடம் இருக்கிறது. தே ஷுட் சப்போர்ட் யூ. இப்படிப்பட்ட ஊழியங்களிலே நம்முடைய சபைகள் தாங்க வேண்டும் உங்களை, அதே மாதிரி மக்கள் தாங்க வேண்டும். இதை பயன்படுகள் தாண்டிப்பார். ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா நமக்கு காசு கொடுக்கிறோம். இதுதான் தசமாக நாம் சொல்லும். சபையிலே வருகிற போது, சபை ஊழியர் செய்யற போது, சபைக்கு நாம் ஃபண்ட் பண்ற மாதிரி இப்படிப்பட்ட ஊடக ஊழியங்களையும் பீப்புள் ஹவ் டு சப்போர்ட் இட். இல்லை என்றால் எப்படி இந்த ஊழியம் வளர முடியும்? எனக்கு தெரியும் சில டிவி கம்பெனிஸ் மூடிட்டாங்க. காரணம் என்னவென்றால் அவங்கள்ட்ட பணம் இல்லை, சப்போர்ட் பண்ணல ஜனங்க. ஆனா வந்தார்கள், சாப்பிட்டால் மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். பட் தி டிட் நாட் பே இட் பேக். அவர்கள் ப்ளோ பண்ணவில்லை. என்றபடி அந்த ஊழியர்கள் இறந்து போய்விட்டார். எனவே நாம் ஒன்று செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஊடக ஊழியர்களை கத்த தாங்கும்படியாக கத்தவர்களை ஆஸ்வதிப்பாராக. இதை கேட்டுக்கொண்ட மக்களுக்கு நான் கொடுக்கிற ஒரு ஒரு அறிவுரை இதுதான். நான் ஊழியத்தில் இவ்வளவு வருஷங்கள் இருக்கிறேன். நான் பல சபைகளிலே கடந்து வந்தேன், பல காரியங்களை பார்த்தவன் என்ற முறையில் பல சபைகளை நான் அட்வைஸ் பண்றேன். நான் சொல்ற ஒரு காரியம், விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன் புசிக்கத்தை ஆகாத கொடுப்பான். நீ விதையை சாப்பிடாதீங்க, விதையை போய் விதையுங்கள். ஒரு மனுஷன் நான் கலிபோர்னியாவில் ரிசர்ச் பண்ணினார். ஒரு கோதுமை மணியை விதைத்தார். மூன்று முறை அறுவடை, அதை விதைச்சு அறுத்து அறுத்து விதைச்சார். ஒரே ஒரு கோதுமை மணியில ஆரம்பித்தவர் மூன்றாவது அறுவடையில ஒரு ஏக்கர் நிறைய அறுத்தாரோ, ஒரு ஏக்கர் நிறைய அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் கார்ன். கோதுமை மணியானது சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததைகள் மீந்த பலனை கொடுக்கும். ப்ரூவ் பண்ணிட்டாரு பை அன் அக்ரிகல்ச்சரிஸ்ட். அவர் சொல்லுங்க, ஒரு விதையை நான் போட்டேன், மூன்றாவது அறுவடையில எனக்கு ஒரு ஏக்கர் கிடைச்சுன்னு சொல்றேன். எனவே தேவண்ட பிள்ளைகளை நான் ஒன்றே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு தேவண்ட ராஜ்யத்துக்கு நீங்க விதைங்க. கர்த்தருக்கா இழந்தவர் எவரும் தரித்திராவதில்லை, ராஜ்ய மேன்மைக்கா கஷ்டப்பட நஷ்டம் அடைவது இல்லை. இயேசுவி நாமத்தினாலே நான் அனுபவபூர்வமாக சொல்லு. எனவே இந்த ஊழியர்களை மக்கள் தாங்க வேண்டியது மிக மிக அவசியம். வந்து கடைசி காலம் இது. நம்ம பணத்தை முழுக்க எல்லா இடத்துக்கும் சேர்த்து வச்சுட்டு கடைசி அந்த கிறிஸ்து விட்டுட்டு போக கூடாது. அதுக்கு முன்பாக இந்த கிறிஸ்து நீங்கள் கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். லண்டன்ல ஒரு மனுஷன் செஞ்சிருக்கான், ஒரு 6,000 pounds விட்டுட்டு போயிருக்கான் பேங்க் அக்கௌண்ட்ல. எதுக்குன்னா இயேசு கிறிஸ்து வர்ற போது அவருக்கு இனிஷியலா குஷனிங் ஃபண்ட் இது. என்ன அவர் 1,000 வர்றப்ப அவர்கிட்ட கரன்சி இருக்காது. ஸோ அவர்கிட்ட ஒண்ணுமே டிராவலர் செக்ஸும் இல்லை. எனவே இந்த பணத்தை யூஸ் பண்ண எழுதிட்டு போயிருக்காங்க. அதை சேர்ந்து இந்த 6,000 யாருக்கா கொடுத்தா ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க.
வண்டர்ஃபுல் பாஸ்டர், வண்டர்ஃபுல். ரொம்ப அருமையா சொன்னீங்க பாஸ்டர். நான் மிகுந்த மனவேதனையோடு சொல்கிறேன், நான் முடிக்க வேண்டிய வேலை வந்து விட்டது. எனக்கு முடிக்கணுன்ற ஒரு இதுவே இல்லை. இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனாலும் நான் முடிக்க வேண்டிய ஒரு தருணம். ஆகவே நான் முடிக்கும் முன்பதாக நம்முடைய நேர்களை ஆசீர்வதித்து நீங்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தால் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன்.
அப்புறம் இந்த வேலைக்காக நான் நன்றி செலுத்தினப்பா. இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தின் முடிவு வரைந்தும் பிரசங்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று. ஆண்டவர் இன்றைக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்னும் எவ்வளவு இடங்களுக்கு, 11,000 குலங்களுக்கு இன்னும் அறிவிக்கப்படலை. காரணம் என்னவென்றால், we are unable to reach them Lord. அதுக்குதான் நீங்க எங்களுக்கு செயற்கைக்கோளை கொடுத்தீர்கள், அதற்காக தான் வானொலியை கொடுத்தீர்கள், அதற்காக தான் டெலிவிஷனை கொடுத்து ஊடகங்களை கொடுத்தீங்க ஆண்டவரே. அதை பயன்படுத்தி இந்த ஊழியத்துக்காக நான் நன்றி செலுத்த. விசேஷமாய் சகோதரர் ஜான் அவர்கள் இந்த இளம் வயதிலே ஆண்டவரே தன்னுடைய பெரிய பட்டத்தையும் மகிழ்ச்சிகரமான மனோர் ரம்மியமான ஆண்டவரே துக்கத்தை மறந்து பிரகாசிக்கும் எதிர்காலத்தையும் தேவனுக்காக விதைத்து விட்டு வந்திருக்கார். நான் ஒன்று சொல்றேன்ப்பா, உங்களுடைய பிள்ளை தன்னை வருங்காலத்தை உங்களுடைய ஊழியத்துக்கென்று விதைத்தபடியினாலே மிகப்பெரிய அறுவடையினை கட்டெடுக்கிறேன். முதல்ல அவரை நான் ஆசீர்வதிக்கிறேன், சகோதரியை நான் ஆசீர்வதிக்கிறேன், அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே ஒருவன் எனக்கு ஊழியதால் பிதாவனை கனப்படுத்தான்னு சொன்ன தேவன் ஒரு இடத்துல சொன்னீங்க, ஆண்டவத்தனுடைய மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டீங்கன்னு. அப்படி சொல்லிட்டு இங்கே சொல்றீங்க, இல்ல நான் கொடுப்பேன், யாருக்குன்னு ஊழியம் செய்யறேன் உங்களுக்கு என்று சொல்லி. யோவான் 12:26 படி நான் ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. தேவ கிருபை இன்பம் எஃப்எம் மீது பாயிட்டும் ராஜா. அவள் ஆசீர்வாத ஊழியர்களை விரிவாக்கும் கத்தாவே. அது மட்டுமல்ல, அவள் உதவி செய்கிறவள், அவளுடைய தாங்கர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் கத்தாவே. மோசேவை ஆசீர்வதிக்கப்படுகிற போது மோசே கரத்தை தாங்க ஊருக்கும் ஆரோனுக்கும் ஆசீர்வாதம் உண்டு ராஜா. ஆண்டவரே களத்திலே நின்று ஆண்டவர் அமலைக்கிற எதிர்க்கிற யோசுவாக்கு ஆசீர்வாதம் உண்டு ராஜா. ஆண்டவரே மோசே ஆண்டவர் கூடாரத்துக்குள்ளே சென்று ஊழியம் செய்கிற போது கூடார வாசல்ல காவல் இருக்கும். மோசே மலை மீது ஏறுகிற போது மலை அடிவாரத்தில் இருந்து காவல் இருக்கும். ஆண்டவர் இருக்கின்ற யோசுவாக்கள் வெறுமையாய் போக மாட்டார்கள், அவர்கள் மோசே நின்ற இடத்தில் நிற்க முடியும் கத்தார். எனவே இந்த ஊழியத்தில் இப்படியே தாங்குறோம் நீ அதிகமாய் ஆசிரிக்க போகிறேன் ஆண்டவரே. தேவரே இந்த வேளையிலும் இந்த ஊழியத்தை ஆசிரிக்க ஒவ்வொரு ஆசிரியர் ஜபத்தின் மூலமாய் தாங்குற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. யோபுத்த நண்பர்களுக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பு தேவன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற போது அவருடைய சிறையிருப்புகள் திரும்பும் இயேசுவி நாமத்தினாலே. அது மட்டுமல்ல, இந்த ஊழியத்துக்காக விதைக்கிற போது ஆசீர்வாதத்தின் அடைவாளக்காக துதிக்கிறோம். மற்றபடி தேவனே இதை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உலகத்திலே ஆண்டவரே கத்தாவே, ஒரு மனுஷன் சிரித்தால் அவனுடைய உலகம் சேர்ந்து சிரிக்கிறது, ஆனால் அழுகின்ற போது அவன் தனிமையில் இருக்கிறானே தேவனே. ஆண்டவர் எத்தனை பேர் தனிமையில் அழுகிறார்கள், அவர்கள் தனிமையாக, அவர்கள் தனியாக இல்லை ஆனால் தனிமையிலே தவிக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் தனிமையிலே தவிக்கும் மக்களுக்கு துணையாக நீர் வருவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய பிரசன்ன வாழ்க்கையை மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தனிமை உணர்வுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய ஆண்டவரே வேதனை இதயத்தின் வேதனைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய கரத்தாலே தொட்டு காயப்பட்ட இதயத்தை நீ குணமாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உடைய கிருபையை தாங்கட்டும் சாமி. அதே போல விதவைகள் அநாதைகள் டிக்கற்றவர்களின் ஆசி விதிக்கப்பட ஜெபிக்கிறேன். கர்த்தாவே நீர் ஒருவர் தான் அவர்களுக்கு ஆண்ட துணை ராஜா. கர்த்தாவே நீர் விதவைகளின் தேவன், நீர் ஏழைகளின் தேவன், திக்கற்றவருடைய தேவனா இருக்கப்பட ஆசி விதிக்கப்பட ஜெபிக்கிறேன். வியாதியஸ்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே நீர் பூமியில உலாவின நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே வந்தவர்களே ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே, யாரென்று பார்க்காமல் இன்னும் சொல்லப்போனா நன்றியற்ற 9 குஷ்டரோகிகள் கூட சுகமாக நீங்க ராஜா. இன்னைக்கு பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிடத்துல எதிர்பார்த்து நிக்கிறாங்க. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார், கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஆனால் அப்பா நீங்க அப்பத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். தெய்வீக சுகமாகி அப்பத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எந்த வியாதிகள் இருந்தாலும் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால். மருத்துவத்தானே குணமாக்க முடியாது எய்ட்ஸா இருந்தாலும், ஆண்ட எப்படிப்பட்ட வைரஸ் நோய்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், கேன்சர் கட்டிடம் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே, தேவண்ட கரம் தொடுவதாக ஆண்டவர் ராஜா. இந்த ஒலி அலைகள் ஊடாக உங்களுடைய கிருபை கடந்து சென்று உங்களுடைய அபிஷேகம் நோய்களை முறிப்பதாக என்று சொல்லுகிறேன். பலத்தால் முடியாது ராஜா, பராக்கத்தால் முடியாது, நாவினால ஆகாது, ஒன்றும் இல்லையே தேவரே. கிருபை 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 என்று பேசுகிறேன். உங்களுடைய கிருபை பெருகட்டும் கர்த்தாவே. குடும்பத்தில் சுகம் இல்லாதவர்களுக்கு, சமாதானம் இல்லாதவர்களுக்கு, கணவன் மனைவி வாழ்க்கையில சுமூகமான உறவில்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்கள் அவளை தொழட்டும் ராஜா, இதயங்களை இசையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே ஏவாள் தப்பு செஞ்ச போது நீ ஏவாளை கொன்று போட்டு இன்னொரு ஏவாளை உண்டாக்காதபடிக்கு, ஆனா அதே ஏவாளை ஆண்டவரை ஆதாமோட வாழ வச்சு அந்த ஏவாளுடைய பரம்பரையில் வந்து பிறந்தீங்களே ஆண்டவர், எப்படிப்பட்ட தேவன். இன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்குள்ள பிரிவினை சொல் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே, குடும்பங்கள் ஒன்றுபடுவதாக, இதயங்கள் இசைவதாக ஆண்டவரை, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் சுமூகமான உறவை ஏற்படுத்தும்படியே கெஞ்சுகிறேன் தேவனை. இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் பல விதத்தில் ஆண்டவரே பெற்றோரை எதிர்த்து போவதை நாங்கள் பார்க்கிறோம். தகப்பன யோவான் சாணங்களை நீ எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாக்கள் இருதயத்தை பிள்ளை எழுத்திலும், பிள்ளை எழுத்தை பிதாக்கள் திருப்பி மக்கள் வருவார்களா இயேசுவின் நாமத்தினால. வேலை இல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனவர் கண்ணீரையும் துடைப்பீரா ஆண்டவரே. வேலை இல்லாமல் பாடும் மக்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் தேவரே ஆண்டவரே. தகப்பன வேலை நீ கொட்டிலெடுபடியா நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே ஆண்டவரே. கத்தா அதே போல வேலையில் ஆண்டவர் உயர்வில்லாமல் ஆண்டவரே நெருக்கடியில் இருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறேன். The promotion cometh neither from the east, nor from the west, nor from the south. The Lord is the judge. He setteth up one and putteth down another. வேதம் சொல்லப்படாலே ப்ரமோஷன் உம்ம கையில் இருக்கு ராஜா, நீங்க கொடுங்க ராஜா. ப்ரமோட் தேம் இன் தி நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ். ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டி கொடுக்க ஜெபிக்கிறோம். அந்த பொருளாதார நெருக்கடியினால கஷ்டப்பட்டு கண்ணீர்ல மக்களுடைய குறைவெல்லாம் நிறைவாக்கும் ராஜா. வேதம் சொல்லுகிறது என் தேவன் தாமே உங்க விருப்பத்தின்படி அல்ல, உங்களுடைய தேவையின்படி அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே. அவருடைய ஐஸ்வர்யம் என்றால் அதை அளவிட முடியாத ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமிலே நிறைவாக்குவாராக. ஆண்டவரே நீங்கள் நிறைவாக்குற போது களஞ்சியங்கள் நிரம்பி வழியுமே ராஜா. கரம்பி களஞ்சியங்கள் நிரம்பி வழிகின்ற போது கரையில் உள்ள மக்கள் எல்லாம் அதனால் பலரடைவார்களே ஆண்டவரே. நிரம்பி வழிகின்ற இந்த ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன் இயேசு விராமத்தினால். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பேசுங்க. தேசத்துக்கு விஷயமா ஜெபிக்க ராஜா. இந்திய இலங்கை தேசங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே ராஜா எங்கள் தேசத்தில் கொடுக்க திருப்பத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் ஆசீர்வத்து தேசத்தினுடைய அந்த தலைவிதி மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தேவனுக்கு பயந்தவர்கள் தேவனை பின்பற்றுகிற கோரேசுகள் வருவாரானாக. மே மாத எலெக்ஷனுக்காக நான் ஜெபிக்கிறேன் தேவனே. மே மாத எலெக்ஷன் ஆண்டவர் தேவனுக்கு பிரிவான மாத்திரம் ஆட்சி அமைப்பாளனாக இயேசுவின் நாமத்தினான். நாம் பயன்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாத எங்கள் தேசம் நடக்க கூடாதப்பா. எங்கள் பாராளு மன்றங்கள் பாராளும் தேவனாகி உம்மாலே ஆளப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன் தேவனே. உங்களுடைய கிருபை பெருகட்டும் அப்பா. தலைவர் ஒவ்வொரு ஆசத்தும் கிருபியாலையும் தாங்கிக் கொள்ளுங்க. அதே போல எங்கள் தொழில் நிறுவனங்கள், விஞ்ஞான சாலைகள், சோதனை கூடங்கள், பல்கலைக்கழகங்கள், சர்வகலாச எல்லாவற்றும் உடைய கிருபியை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் ஊடுருபடியா நான் ஜெபிக்கிறேன். கடைசியாக ஆண்டவரே ஆனால் விசேஷமா ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எத்தனை ஊழியர் உள்ள உடஞ்சிருக்காங்க கத்தா. இன்னைக்கு நாங்கள் பேட்டியிலே பார்த்தோம், எத்தனையோ பேர் சோர்ந்து போகிறார்கள். தகப்பனே கத்தாவே எங்களை தட்டி கேட்க ஆட்கள் இருக்கிறார்கள், தட்டி கொடுக்க அழிலியராச்சா. எங்களை கட்டி எழுப்ப ஆட்கள் வேண்டும் தேவரே. காயப்பட்ட மேய்ப்பொண்டிய கரங்களிலும் காயங்கள், இதயத்திலும் காயங்கள், கரத்தில் ஏற்பட்ட காயங்கள் அன்று காணாமல் போற ஆட்டை கண்டுபிடிக்கிற போது, ஆனால் இதயத்தில் ஏற்பட்ட காயங்களோ கண்டுபிடிக்கப்பட்டு பட்டியலில் சேர்க்கப்பட்டு 3 முட்டப்பட்டு கொம்பினால் ஏற்பட்ட காயங்கள். தகப்பனே இந்த காயங்களை ஆற்ற வேண்டுமே ராஜா. எத்தனை முறை மற்ற ஊழியர்களாலே காயப்படுகிறார்கள், எத்தனை முறை ஆண்ட சமுதாயத்தாலே காயப்படுகிறார்கள், எத்தனை முறை அரசாங்கத்தாலே காயப்படுகிறார்கள். தகப்பனை எதிர்ப்பு சக்திகளை உடைத்தே இருக்கிறோம் நாமத்தினாலே. இன்னைக்கு நான் ஊழிக்கார்கள் ஒன்று சொல்லுகிறேன்ப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஊழியக்காரர்களே, உங்களுக்கு உண்பா இருக்க இருப்பு கதவுகளை கத்தர் உடைக்கிறார், வெண்கல தாழ்பால் கத்தர் முறுக்கிறார். இதோ ஒரு பாதை உண்டாக்குகிறார், வனாந்தரத்தினை வழியை உண்டாக்கும் தேவன் அவராக இருக்கிறார். அவாந்தர வெள்ளி ஆறுகளை பாயச்சும் தேவன் அவராக இருக்கிறார். ஆற்றின் கரையோரங்களிலே கனிதரும் மரங்களை கொடுக்கும் தேவன் அவராக இருக்கிறார். அந்த தேவன் உங்கள் ஊழியர்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் ஊழியர்கள் பெருகுவதாக, நீங்கள் வலப்புறமும் விடப்புறமும் இடம் கொண்டு பெருகுவீர்களாக, உங்கள் கூடாரத்தினம் விசாலமாவதாக, உங்கள் கயிறுகள் நீளமாவதாக, உங்கள் வாசல்தின் விரிவாகதாக, உங்கள் முளைகள் உறுதிப்படுவதாக. தேவ கரங்களோடு கொண்டு இருக்கட்டும். நீங்கள் பாடுபட்ட நாட்கள் கண்ணீர் நாட்கள் போதும். கண்ணீரோடு விதைத்தீர்கள், நீங்கள் கம்பீரத்தோடு இருக்கப் போகிறீர்கள். கண்ணீரோடு விதைத்தீர்கள், நீங்கள் கம்பீரத்தோடு இருக்கப் போகிறீர்கள். கண்ணீரோடு விதைத்தீர்கள், கம்பீரத்தோடு அறுவடை செய்யுங்கள். இந்த ஆண்டிலே தற்போதை கத்தர் செய்வாராக. தேவருடைய கரம் சபைகளை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசு மூலம் வேண்டிக் கொள்ளுப்பிதாவே. ஆமென்.
ஆமென். ஆமென். ஆமென். பாஸ்டர், தேங்க் யூ வெரி மச். இட் வாஸ் வெரி பவர்ஃபுல். நிச்சயமாக நீங்கள் பேசும்பொழுது உங்கள் வார்த்தையில் வெளிப்பட்ட வல்லமையின் ரகசியம் இப்பொழுது புலப்படுகிறது. இது உங்கள் ஜெப வாழ்க்கை. கர்த்தரோடு நீங்கள் அதிகமான நேரம் செலவிடுகிறவராக இருக்கிறபடினால உங்களோட ஒவ்வொரு வார்த்தையிலும் அதிகமான வல்லமை வெளிப்பட்டது. ஸோ தேங்க்யூ.
இந்த ஆண்டை நாங்கள் எங்கள் சபைக்கு வெற்றியின் ஆண்டாக அறிவித்திருக்கிறோம். எங்களுடைய குறிக்கோள் வசனம் என்னவென்றால், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது ஒன்று. ரெண்டாவது, எங்களை ஆல்வேஸ் இன் ஆல் பிளேசஸ், எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் தம்மை கொடுத்து அறிவின் வாசனை வீசிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதையே நான் உங்களுக்கும் கொடுக்கிறேன் கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். 19 சங்கீதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய வீரருடைய கரத்தின் கிரியாக்குன்னு சொல்லி. இன்னைக்கு பகலு பகல் வார்த்தை எப்படி பொழிய நான் யோசிச்சது உண்டு, இப்போ எனக்கு புரியுது சேட்டலைட் மூலமாக. அவளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தை மாணவன் சத்த பூமியும் கேட்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு பேசாத சத்தமற்ற இந்த வானொலி மூலமாக கர்த்தர் உலகத்திலே தம்முடைய கிருபையை பொழிகிறார், அதுக்கு உங்களை கருவியாக பயன்படுத்துகிறார். எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யூ ஃபாலோட் ஹிம் அண்ட் காட் இஸ் மேக்கிங் யூ. யூ ஆர் பீயிங் இன் த ப்ராசஸ் ஆஃப் பிகமிங். காட் இஸ் கோயிங் டு மேக் யூ கிரேட். காட் பிளஸ் யூ பிரதர் அண்ட் மை லவ் டு யுவர் ஃபேமிலி.
தேங்க் யூ வெரி மச் பாஸ்டர். தேங்க் யூ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும், இயேசுவே இன்பம் ஊழியங்கள் சார்பாகவும், என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ. பாய்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி imbumfm@gmail.com.
கேட்டுக்கொண்டிருப்பது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.